الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الأنفال قل الأنفال لله والرسول فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين صدق الله العظيم கண்ணியமான கணவான்களே சகோதரர்களே அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே இன்று எங்களுக்கு தெரியும் பத்ர் யுத்தம் நடைபெற்ற ரமதானுடைய பிறை 17 இரவு நாங்கெல்லாம் நிம்மதியாக முறையாக பாதுகாப்போட தராவீஹை தொழுதுவிட்டு இலங்கை நாட்டுக்கே பள்ளிவாசல்களில் போடப்பட்டிருக்கின்ற பிரம்மாண்டமான மின்விசிறியுடைய காற்றை சுகமாக சுவாசித்துக் கொண்டு வாங்கிக் கொண்டு அழகான முறையில் அமர்ந்து பயான் கேட்கிற நிலையில் இருக்கிறோம். இன்றைய இரவும் அந்த யுத்தம் நடைபெறுகின்ற அந்த நாள் அந்த சஹாபாக்கள் பதறிய பதட்டம் 1000 பேரோடு எதிர்த்து போராட வேண்டும். வெறும் 313 19 இடைப்பட்ட நபர்கள், 2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள், இந்த மாதிரியான குறுகிய தளபாடங்களை கையில் வைத்துக் கொண்டு வாழ்வா சாவா என்ற போராட்டம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவை தொழுதுவிட்டு சுஜூதிலே விழுந்தவர்கள் சுபஹுடைய அதான் வரைக்கும் சுஜூதிலே இருந்தார். அவர்களுடைய மேலாடை கூட கலந்து விழுந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய தோளை தட்டி, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ரப்பு உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் கலங்க வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லுகின்ற அளவுக்கு ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சிறிய கூட்டம் நாளை நடைபெறுகின்ற யுத்தத்தில் அழிக்கப்பட்டால் இந்த உலகத்திலே உன்னை வணங்குவதற்கு ஒரு முஸ்லிமும் இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ் என்று உருக்கமாக துவா கேட்டுக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பம் எப்படியான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே கண்ணியமான கனவான்களே சகோதரர்களே, இந்த பத்ர் யுத்தம் நடைபெற்ற அந்த யுத்தத்தை அழகான முறையிலே தொகுத்து பத்ர் யுத்தம் என்றால் என்ன என்ற அந்த சரியான விளக்கத்தை உங்களுடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிய வைக்க வேண்டுமாக இருந்தால் கொஞ்ச நேரம் அவகாசத்தை எனக்கு தர வேண்டும் என்பதாக ஆரம்பத்திலே உங்களிடத்திலே தாழ்மையாக நான் வேண்டிக் கொண்டு சுற்றி வளைக்காமல் நேரடியாக விடயத்திற்கு வருகிறேன். பத்ர் யுத்தம் என்பது இஸ்லாத்தில் நடைபெற்ற முதலாவது யுத்தம். இந்த யுத்தம் நடைபெறுவதற்கான காரணம் என்ன? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வம்பை விலை கொடுத்து வாங்க போனார்களா, அல்லது இந்த யுத்தம் செய்வதற்காக வேண்டி அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள்? நாம் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பத்ர் யுத்தம் நடப்பதற்கான பிரதானமான காரணம் எங்களுக்கு தெரியும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல சுமார் 13 காலம் நபியாக வாழ்ந்தார், நுபுவத்தோட வாழ்ந்தார். அந்த நேரத்தில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்க பார்த்தாலும் அடியும் உதையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் இதே கதிதான் நடந்துச்சு. எனவே ஆரம்ப காலத்துல மக்காவுல இஸ்லாத்தை பரப்புவதற்கான சரியான சூழ்நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவேதான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹியின் பிரகாரம் மதீனாவை தேர்ந்தெடுத்தார். சம்பவம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரி, சுருக்கமான விஷயத்துக்கு வர, மதீனாவுல போனா நிலைமை தலைகீழாக மாறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கசீதாக்களை பாடி அவர்களை வரவேற்று தங்களால் முடியுமான உதவிகளையும் அனுசரணைகளையும் மதீனாவாசிகள் அன்சாரிகள் வழங்க தீன் 400 மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அப்படியே மிக பிரகாசமாக வளர ஆரம்பித்தது. இப்ப மக்காவாசிகளுக்கு ஒரு கலக்கம், மக்காவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை, இது இப்படியே வளரவிட்டால் நாங்கள் இருக்குமிடம் தெரியாமல் எங்களை அடித்து துவம்சம் செய்து விடுவார்கள் முஸ்லிம்கள், என்று நினைத்தார்கள். அவர்கள் நினைத்தது தவறும் அல்ல. ஏன்னா எந்த ஒரு முஸ்லீமையும் கலிமா சொல்ல விட மாட்டார். இருந்த இருந்த மாதிரி அவர்களுடைய சொத்து சுகங்களை உசுருக்கு பயந்து போட்டு விட்டு ஓடுகின்ற அளவுக்கு அடித்தார். அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. விசேஷமாக மக்காவில் இருப்பவர்களுக்கு விவசாயம் செய்ய முடியாது. ஹஜ் உம்ராவுக்கு போனவர்கள் அல்லது சவுதி நாட்டுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக போனவர்களுக்கு தெரியும், மக்காவுடைய பூமி எவ்வளவு கரடு முரடாது. அந்த ஆடுகள் மேய்ப்பதற்கு புல்லுகள் கூட இல்லை, மந்தைய கூட வளர்க்க முடியாது. இன்றைக்கும் கூட ஆட்டு மந்தைகளை வைத்து பராமரிப்பவர்கள் வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்றாங்க புல்லுகள். அப்ப அங்க விவசாயம் செய்ய இயலாது. பிரதானமான தொழிலாக மந்தைகள் வளர்க்க முடியாது. ஒட்டகம் இருக்கலாம், ஒட்டகம் இருக்கும், அது அங்குள்ள கற்கள் முள்ளுகளை எல்லாம் சாப்பிட்டு எப்படியாவது வாழ்க்கையை நடத்தும். ஆனால் பிரதானமாக அவர்கள் செய்த பிசினஸ், அவர்கள் செய்தது வியாபாரம். அதுவும் விசேஷமான 90% வியாபார தொடர்பு சிரியாவோடு இருந்துச்சு. சிரியாவோட இருந்துச்சு. விஷயத்தை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளோம். அந்த சிரியாவுக்கு போவதாக இருந்தால் இவர்கள் மதீனாவை ஊடறுத்துதான் போக வேண்டும். இஸ்லாம் வளர்ந்தால் அவர்களை எப்படி நாம் அடித்து துவம்சம் செய்து துரத்தி விரட்டினோமோ அது மாதிரி எங்களுடைய பொருளாதார தடையை அவர்கள் போட்டுருவாங்க. எங்களுக்கு நிம்மதியாக தைரியமாக சுதந்திரமாக வியாபார கொடுக்கல் வாங்கல்ல அந்த வழியின் மூலமாக எங்களுக்கு போய் வர முடியாமல் போய்விடுமோ என்ற கலக்கம் அவர்களுடைய அடி மனசுல இருந்தது. நிலைமை இப்படி இருக்க சாதிபிடு முஆது ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வருகிறார்கள் உம்ரா செய்வதற்காகவே. அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, எக்ரிமெண்ட் போட்டு வருவார். இரண்டு ஊர்களை சார்ந்தவர்கள் சில நேரம், இப்ப கொழும்பு கண்டின்னு வச்சுக்கொள்வோம், கொழும்பு கண்டின்னு வச்சுக்கொண்டா கொழும்புல இருக்கிறவர் எங்களோட ஒரு கூட்டாளி இருக்கிறார், நாங்க வாங்கிய பொருட்கள் எங்கட உறவினர்கள் இவர்கள் எல்லாருக்கும் அவர் அந்த காலத்தில் அடைக்கலம் கொடுப்பார். மிக பிரதானமான ஒரு தலையாக ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பவர்கள் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் எக்ரிமெண்ட் பண்ணுவான், உடன்படிக்கை செய்வான். மக்காவில் இருக்கின்ற என்னுடைய சொத்து, மக்காவில் இருக்கின்ற என்னுடைய உறவினர்கள், நான் என்னுடைய சொந்த தேவைக்கு ஏதாவது ஒரு காரணத்திற்காக மக்காவுக்கு வந்தா நீங்க எனக்கு பாதுகாப்பு தரணும், மதீனாவில் இருக்கின்ற உங்களோட சொத்துகள் உங்களோட உறவினர்கள் நீங்க மதீனாவுக்கு வந்தா உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் நான் என்று எக்ரிமெண்ட் போடுவான். இப்படி சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமையத் இப்னு கலப் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான இஸ்லாத்தின் விரோதி. இவனை சுருக்கமா நீங்க விளங்கணும்டா, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய எஜமான். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு கொடுமையாக அவன் சித்திரவதை பண்ண, ஒட்டகத்தை கற்ற கழுத்தை கயிற்றால பிலால் ரலியல்லாஹு கழுத்தை கட்டி வாலிபர்களிடத்துல கொடுப்பா, மக்காவுடைய அந்த கரடு முரடான தரையில் அவர்கள் இழுத்து கொண்டு போகப்படுவார். பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னை இழுத்துட்டு போற நேரம் என் முதுகுல சத துண்டு எல்லாம் கீழ் இருக்கிற கல்லுகள்ல ஒட்டி நிற்கும், என்னுடைய கழுத்து வந்து நெருப்பு தரல் மாதிரி அந்த கயிறுக்கு அங்கலை இங்கலை உறவட்டு 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 கழுத்துடைய முழு தோளும் உறிஞ்சி போயிரு. உமையத்து குழு கலப்போட இவனோட தான் சாது குணம் ரலியல்லாஹு உடன்படிக்கை செய்திருந்தார்கள். அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க, பொருட்களை வச்சாங்க, சாமான வச்சு சுபகுக்கு பின்னால வெயில் வருவதற்குள்ளால நான் போய் உம்ராவை செஞ்சுக்கு வாரே என்று கிளம்பும் பொழுது இந்த உமையத்து குணு கலப் சொன்னான், நண்பா மச்சான் என்றமா எங்கட பாசை, இப்ப போகாமீங்க நல்ல தாரும் நதுவாயிக்கிறது காபத்துல்லாஹுடைய ஆபீஸ், அதுல தலைமைத்துவத்தில் இருப்பவர் இருப்பாரு யார், அவரு அபூஜஹல், ரொம்ப பயங்கரமானார். நீங்க போக அவர் உங்களைய மீட் பண்ண, உங்களுக்கு அவர் என்னமாவது சொல்ல, நீங்க அதுக்கு பதில் சொல்ல, ஏன் வீண் வம்பு பிரச்சனை. அதனால கொஞ்சம் துஹருடைய நேரம் ஆகினா வெயில் கொட்டுகிற அந்த நேரத்துல யாரும் அந்த இடத்துல நடமாட மாட்டாங்க, சும்மா நாங்க பிரச்சனை தேவையில்லையே கொஞ்சம் பொறுமையாக இருந்து எனக்காக வேண்டி கொஞ்சம் லேட்டாவி போனா பிரச்சனை இல்லையா என்று கேட்டார். சரி அப்பா பிரச்சனை இல்லை என்னத்துக்கு நாங்க சொல்லி இவரும் பொறுமையாக இருந்து புகருடைய நேரம் வந்தோடனே போனா கெட்ட நேரம் அபூஜஹில் அங்கே இவரை பிடிச்சோன்னு. இப்ப இவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை, எங்களால துரத்தி அடிக்கப்பட்ட முஹம்மதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகாக்களையும் அடைக்கலம் கொடுத்து எங்களுக்கு எதிரான ஒரு மார்க்கம் வளர்வதற்கு இவர்கள் காரணமாக இருந்தார்களே, இவர்களை எப்படியாவது இல்லாமலாக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் எங்கட கவி அதோ கவியாக போய்விடும் என்று பயந்த அபூஜஹில் இவரோட வாக்குவாதத்துல ஈடுபடுறார். எங்களால எங்கட மதத்தை நிந்தித்த எங்களுக்கு எதிராக பேசினவர்கள் எல்லாம் வச்சு அடைக்கலம் கொடுத்துட்டு இங்க வந்து நீங்க இப்ப எங்கட ஊர்ல வந்து தைரியமா உம்ரா செய்வீங்களா அப்படி கேட்டேன். சாதாரண ஆள் அல்ல, மதீனாவுடைய தலைவர்களில் ஒரு சின்ன அபுஜெயில் இங்க வார், நான் உம்ரா செய்ய வந்திருக்கிறேன், வீணா என்ன வாய கிளப்பிக்கிறாதே, மிச்சம் பேசினாயின்றா, உங்களோட வியாபாரத்துல ஆணி வேறு எங்கட கையில தான் ஐக்கிதப்பா, ஒரு பயலை அந்த இடத்தால போக வர விட மாட்டோம், என் உம்ராவை விட்டும் தடுத்தால் இன்றைக்கு நீ நினைச்சுக்கோ, இதுக்கு பின்னால உங்களோட பிசினஸ் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்படும் என்று சொன்ன உடனே இவனுக்கு தூக்கி வாரி போட்டது. இவங்க நினைச்சு கொண்டிருந்த இப்படி நடக்கலாம் இந்த ஐடியா அவங்களுக்கு இன்னும் வரலன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அதை எப்பயோ வந்து நாங்க நினைச்சோம்டா இதை செய்வோம், நாங்க நினைச்சோம்டா இதை செய்வோம் என்ற இந்த வார்த்தை அபூஜஹில் கேட்ட உடனே, இது பத்ர் யுத்தத்திற்கு முன்னால பதிலுக்கான காரணங்கள்ல பிரதானமான காரணத்துல ஒன்று. இது இப்படி நடக்குது, சப்ஜெக்ட் முடிஞ்சு இவர் ரெடியாகி உம்ராவ முடிச்சிட்டு போற நேரம் உமையத்து பின் ஹலஃபுடைய வீட்டில இருந்து ரெடி ஆகுறார். உமையத்து பின் ஹலஃபுடைய வைஃபும் இப்ப இவங்களோட அந்த நேரம் மகரம் அது ஒன்றும் இல்லையே, அப்படி ரெடி ஆகுறத பாக்குற நேரம் உமையா உனக்கு இட்டு செல்லோனும், நீ மறந்துடாத, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திட்டத்தில் ஒரு யுத்தம் நடக்கும், மக்காவாசிகளுக்கும் மதீனா வாசிகளுக்கும் குஃபார் குறைசிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடக்கும், அதுல பெரும்பாலும் நீ அதுல கொல்லப்படுவாய் என்று சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ என்று போயிட்டு சப்ஜெக்ட் அப்படி வருகுது. இவங்க போயிட்டாங்க, எல்லாம் முடிச்சு இப்ப போன உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சப்ஜெக்ட் சொன்னாங்க, யார சொல்ல இப்படி வந்து நிறைஞ்சு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், நீங்க குழப்பிட்டீங்க சப்ஜெக்ட, சரி பிரச்சனை இல்லை, இப்ப எங்கடா எங்களுக்கு அடிக்கிறேன்னு பார்த்திருப்பாங்க. அந்த கட்டத்துல தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் ரழியல்லாஹு அவர்களுடைய தலைமையில ரஜபுடைய மாதத்துல எட்டு பேர் கொண்ட ஒரு குழுவை மக்காவை நோக்கி போக சொன்னாங்க, மக்காவை நோக்கி போக சொன்னாங்க. மக்காவை நோக்கி போகின்ற நேரம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போற நேரம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போற நேரம் சுமார் 11 நாட்கள் எடுத்தாங்க. ஒளிச்சு ஒளிச்சு மறைஞ்சு மறைஞ்சு மெது மெதுவாக அப்படியான ஒரு தூரம், கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் இன்றைக்கு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட தூரம். இப்ப இந்த எட்டு பேரை கொண்ட ஒரு குழுவை தயார் செஞ்சு ஒரு லெட்டரை எழுதி அதை மடிச்சு அந்த அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் என்ற ரழியல்லாஹு தலைமைத்துவம் வகிக்கக்கூடியவர் இவர்களிடத்துல கையில் அதை கொடுத்து நீங்க போங்க மக்காவை நோக்கி போங்க, 2 நாள் தொடர்ந்து நீங்க நடந்து முடிந்ததற்கு பிறகுதான் இந்த கடிதத்தை நீங்க பெரட்டி பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்படின்னா போற 8 பேருக்கும் தெரியாது நான் என்னத்துக்கு போறேன். இவங்களும் அதே மாதிரி தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் இடையில் உள்ள நஹ்லா என்ற பகுதியில போய் இந்த லெட்டரை படிங்கன்னு சொல்லல, எடுத்து பார்த்தா நீங்க ஒன்று செய்ய வானம், இது ரஜபுடைய மாதம், யுத்தம் செய்வதற்கு ஹராமான மாதம், நீங்க ஒரு இடத்துல பதுங்கி இருந்து குஃபார் குறைசிகளிட நடவடிக்கையை நீங்க நோட் பண்ண, யாரு வாராங்க, யாரு போறாங்க, என்ன கொண்டு வாராங்க, என்ன பேசுறாங்க, இப்படி நீங்க உளவு பார்க்க வேண்டும், இதுக்கு யாரும் யாரையும் வற்புறுத்த கூடாது, நீங்க இந்த செய்தியை மட்டும் பார்த்துட்டு வாங்க, என்ன நடக்குது என்ற சப்ஜெக்ட மட்டும் பார்த்துட்டு மெசேஜை கொண்டு வாங்க. இவரும் போனா அம்ர் இப்னுல் ஹவ்ரமி என்று சொல்லக்கூடிய மக்காவோட பெரும் கோத்திரத்துல ஒரு மனிதர், அவன் தலைமை இங்க இல்ல, ஒரு வியாபார குழு வருகுது, அதுல பார்த்தா எல்லாமே ஆயுதங்களும் எல்லாமே யுத்த தளபாடங்களுமாக இருக்கிறது. இப்ப இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க, மஷூரா பண்றாங்க, இந்த குரூப்ப மக்காவுக்கு விட்டா அடுத்த அடி எங்களுக்கு தான், என்ன பண்ற, யுத்தம் செய்யறதும் ஹராம், ரஜபுடைய மாதத்துல வேறு இருக்கிறோம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கண்காணிக்குமாறு சொல்லியிருக்கிறார், கண்காணிக்கிறேன்னு இதை போய் விட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய்ட்டு சப்ஜெக்ட் சொன்னாலும் டூ லேட் ஆகி ஃபுல்லா அவங்க தயாராகிடுவான், அதனால என்ன பண்றது ஏது பண்றது தெரியாது, நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் யுத்தம் செய்யாமலே அவர்களை கைது செய்ய, யுத்தம் செய்யாமலே அவர்களை கைது செய்ய நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம், முடியாத பொழுது வேறு வழி இல்லை என்றால் நிர்பந்தம் ஏற்பட்டால் கொலை செய்ய வேண்டி வந்தால் அதை செய்து விடுவோம் என்று பேசுற நேரம் இந்த இடத்துல ரெண்டு சஹாபாக்களுடைய அந்த 8 பேர்ல 2 பேருடைய ஒட்டகம் காணாம போனது, அந்த ஒட்டகத்தை தேடி போனவங்க திரும்பி வரவே இப்ப இவங்கள் ஊர்ஜீதம், மக்காவாசிகள் தான் அவர்களை சிறை பிடித்துக் கொண்டு போயிருப்பார்கள், உண்மையும் அதுதான், அதனால இவர்கள் ஃபீல்டு கிறங்குறாங்க, யுத்தம் ஒன்று மாதிரி அந்த இடத்துல கைகலப்பு ஏற்படுகிறது, அம்ர் இப்னுல் ஹவ்ரமி கொலை செய்யப்படுகிறார், ஏனையவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள், அவர்களுடைய பொருட்களையும் எடுத்துக்கொண்டு தப்பினை பிழைத்தேன் அப்படியே மதீனாவுக்கு வருகிறார்கள். பதிலுக்கு கொஞ்சம் முன்னார். பதில் ரமலான்ல 17 தானே. இப்ப நான் சொல்ற சம்பவம் ரஜபுடைய மாசத்துல நடக்கு. இவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து இந்த சாமானையும் இந்த ரெண்டு கைதிகளையும் கொடுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள். உங்களை யாரு யுத்தம் செய்ய சொன்னது? நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்ப மதீனாவுல எல்லாரும் இந்த 8 பேரும் என்னமோ பெரிய தவறு செஞ்ச மாதிரி வந்திருக்கின்ற 6 பேர், 2 பேர் கைதியாக வேற பிடிபட்டாங்க இவங்கட அவசரத்தால அப்படின்னு சொல்லி மோசமா பேச ஆரம்பித்த உடனே அல்லாஹ் குர்ஆனத்தை இறக்கி எல்லாத்தையும் வாய புத்த வச்சு அஷ்ஹுருல் ஹுரும்ல யுத்தம் செய்வதை பற்றி உங்களிடத்துல கேட்கிறாங்க. நீங்க சொல்லுங்க நபி, அதுல யுத்தம் செய்யறது ஆக பொல்லாததுதான். ரஜபுடைய மாதத்தில் யுத்தம் செய்யறது ஹராம், முஹர்ரம் மாதத்தில் யுத்தம் செய்யறது ஹராம், துல்காதால யுத்தம் செய்யறது ஹராம். இப்படி அல்லாஹ் சிறப்பாக்கிற மாசங்கள்ல யுத்தம் செய்யப்படாது. ஆனால் அந்த மாசத்துல நிர்பந்திக்கப்பட்டு யுத்தம் செய்யறதை விடவும் உங்களோட வீடுகள்ல இருந்து உங்களை துரத்தி துரத்தி அடித்தார்கள், மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் உங்களை தைரியமாக நுழைய விடாமல் தடுத்தவர்கள், உங்களுடைய உறவினர்களை கொலை செய்தவர்கள், இவர்கள் செய்தது அதைவிட பெரிய பாவம் என்று சொல்லி அல்லாஹ் இந்த 8 பேரும் செய்ததை சரிகாணுகிறான். அவர்களுக்கு சார்பாக பேசுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த பொருட்களையும் கொண்டு வந்த ரெண்டு கைதிகளையும் வச்சுட்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போகல மக்காவிலிருந்து தூது வருகிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, நிறைய பரிசு பொருள்களோடு வருகிறது. எங்கட ரெண்டு பேரும் உங்களோட ஆட்கள் கைது செய்து உங்களிடத்துல கொண்டு வந்திருக்கிற செய்தி எங்களுக்கு வந்துருச்சு, தயவு செய்து அந்த ரெண்டு பேரையும் நீங்க மக்காவுக்கு அனுப்பி வைங்க. இவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கடிதம் அனுப்புறாங்க, எங்கட ரெண்டு பேரும் உங்கள்ட்ட இருக்கிறாங்க தானே, அவங்கள முதலாவது நீங்க அனுப்புங்க, அதற்கு பிறகு இந்த ரெண்டு பேரும் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம், அவர்கள் வரவில்லை என்றால் இவர்களும் வரமாட்டார்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டால் இவர்களும் கொலை செய்யப்படுவார்கள் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதலில் அவர்களுடைய எக்ரிமெண்ட்டை உடைக்கி அதாவது அவர்களுக்கு எதிராக பேசுகிறார். இந்த அபூ ஜஹிலை கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு தூக்கி வாரி போட்டு முகம்மது சல்லம் இவரோட நான் தலகுனிஞ்சு போக வேண்டிய நிலை வந்துருச்சே, எங்களுக்கே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு வந்துட்டாரே. இன்னும் கொஞ்சம், இது இரண்டாவது கட்டம் பத்ருல யுத்தம் நடைபெறுவதற்கு. முதலாவது சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு உங்களோட வியாபாரத்தை நாம் தடை செய்வோம் என்று அடிச்சு ஆடி அவர்களுக்கு கதிகலங்கி போய்விட்டார்கள். இரண்டாவது ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிபணிய வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்ற அந்த சிந்தனை இரண்டாவது அடி. இதனால மூணாவது என்ன செஞ்சாங்கண்டா, உபை இப்னு கலப் என்ற மதீனாவுடைய முஷ்ரிக்கீன்களுடைய தலைவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க, மக்கா குரேஷிகள் எங்கள்கிட்ட இருந்து அடிபட்டு வந்த அந்த முஹம்மத் அவர்களுடைய சகாக்களுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்து புகலிடம் கொடுத்து எங்களுக்கு எதிராகவே அவர்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள், உடனடியாக அங்கிருந்தும் நீங்கள் அவர்களை துரத்தி அடிக்க வேண்டும், இல்லை என்றால் பெரும் படையோடு நாம் வந்து அந்த மதீனாவை துவம்சம் செய்வோம், மாத்திரமல்ல அடைக்கலம் கொடுத்த உங்களையும் கைதிகளாக பிடித்து உங்களுடைய மனைவிமார்களையும் நாம் அடிமையாக்கி வைத்துக் கொள்வோம் என்ற ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை கடிதத்தை அனுப்புகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் மதீனாவில் இருக்கல, ஒரு வேலையா வெளியே போயிருந்தாங்க. இவன் இந்த கடிதத்தை வச்சுக்கொண்டு எல்லாரையும் கூப்பிடுறான். ஒரு மதத்தினர்களுக்கு எதிராக, ஒரு சமூகத்திற்கு எதிராக பெரிய பெரிய கூட்டங்கள் கூடினாமே கூடுறாங்களே, இப்படியாக எல்லாரையும் கூப்பிட்டு இஸ்லாத்தை பத்தி முஸ்லீம்களை பத்தி மோசமா பேச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தா அங்க என்ன பிரச்சனை, என்ன கூட்டம், இப்படித்தான் அது இது என்று பேசக்குள்ள இங்க பாருங்க, மக்காவாசிகள் இங்க வந்து எங்களுக்கு தொந்தரவு தாரது, எப்படி போனாலும் நீங்க தரக்கூடிய தொந்தரவு கூட அவர்களால் எங்களுக்கு தரையில்லா, அப்படியே நீங்க இப்ப மதீனாவில் இருக்கின்ற இஸ்லாத்தை ஏற்றவர்களோடு நீங்க யுத்தம் செய்ய வந்தா யாரையாவது நீங்க கொலை செஞ்சா உன்னோட மாமட மகனாக இருப்பான் அல்லது சாச்சட மகனாக இருப்பான், நாங்கெல்லாம் அடிச்சுக்கொண்டு நாங்க இப்படியான பிளவுகள் பிரச்சனைகள் எங்கட பூமிக்கு தேவையில்ல, நாங்க ஒற்றுமையாக இருப்போம், நீங்க உங்களோட மார்க்கத்திலேயே நாங்க எங்கட மார்க்கத்திலேயே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி ஏதாவது அவர்கள் வந்தா நீங்க வாயப்பொட்டி பார்த்து கொண்டு நீங்க நாங்க அவர்களுக்கு எதிராக போராடுகிறோம் என்றெல்லாம் சொன்னோன்னு அந்த கூட்டம் அப்படி கலைஞ்சு போயிருச்சு. மூணாவது முயற்சியும் தோல்வியில முடிஞ்சிருச்சு. சந்தர்ப்பம் தெரியும், வழி பார்த்து கொண்டே இருப்பாங்க. இப்படியாக இருக்கின்ற கட்டம் உபை இப்னு கலப் என்ற மதீனாவுடைய முஷ்ரிக்கீன்களுடைய தலைமைத்துவத்தை பிடிச்சி இவர்கள் ஆட்டம் காண அவர்கள் எடுத்த முயற்சி தோல்வியில முடிந்ததற்கு பிறகு அந்த கதை அப்படியே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அபூ சுஃபியானுடைய தலைமையில சிரியாவுல இருந்து மிக பிரம்மாண்டமான ஒரு வியாபார கோஷ்டி மதீனாவை ஊடறுத்து மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற செய்தி ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செவிகளை தொடுகிறது. இப்ப சொல்றாங்க, இது போனா அடுத்த அடி எங்களுக்கு தான். அல்லாஹ் அலைஹி வஸல்லம் சந்தேகப்பட்டது சரியா இல்லையா, இதை விட்டோம்னா அடுத்து பிரச்சனை எங்களுக்கு தான், மதீனாவுக்கு வருவாங்க, எங்களோட யுத்தம் செய்வாங்க, எங்களோட உயிர் சேதம் ஏற்படும், இவ்வளவு பெரிய ஆயுதம் இவ்வளவு பெரிய பொருட்கள் எல்லாம் வருகிறது, செல்வம் போனால் அடுத்த எஃபெக்ட் வந்து எங்களுக்கு தான், அதனால இதை போக விடக்கூடாது, இந்த போக விடக்கூடாது, கொஞ்சம் பேர் தயாராகுங்க என்று சொல்லி அந்த அபூ சுஃப்யானோட 40 பேர் சுமாராக அவர்களோட வந்தாங்க. எத்தனையோ 100 ஒட்டகங்கள் சாமான் பொருட்கள் வருகிறது, இவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி இருந்த மாதிரி அவசரமா கையில கிடைச்ச விடயங்களை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுமார் 313 இருந்து 319 வரை பல ரிவாயத்துகளில் 313, 315, 317, 319 இப்படி பல ரிவாயத்துகள் வருகிறது. இந்த குரூப் வருகிறது அப்படியே பதிரை நோக்கி, பதிரண்டா மதீனாவிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில், சின்ன தூரமும் அப்படியே வராங்க. வரக்குள்ள அபூ சுஃபியான் என்றவர் சாதாரண ஆளல், மதிநுட்பம் நிறைந்தவர், சரியான யோசனை புத்தி உள்ளவர். அவரை பத்தி எழுதப்படுகிற ஹதீஸ்ல வருகிறது, இவர் வர்ற நேரம் இவருக்கு சின்ன ஒரு சந்தேகம், ஏதா இப்ப பிரச்சனை அப்படியே இந்த பெரிசா பேத்துக்கொண்டிருக்கு, வாய் தக்கம் பேத்துக்கொண்டி, வாய் தக்கம் பேத்துக்கொண்டி இந்த பேஸ்புக்ல சண்டை பிடிக்கிற மாதிரி, கைகளை பொண்ணும் இல்ல, கதையில சண்டை, என்னமாவது நடக்கும் என்ற ஒரு சந்தேகத்தில் இவர் என்ன செய்யறாரு, அங்கல வர்ற போற வியாபார கோஷ்டிகளுக்கு இதை போக்குவரத்து செய்யறவங்க இவங்களை பிடிச்சி கேட்டாங்க, சந்தேகத்துக்கு இடமா என்னமாவது நடக்குதா, எங்களை பத்தி நாங்க வார செய்தி மதீனா வாசிகளுக்கு தெரியுமா, இப்படி என்னமாவது நடந்துச்சான்றா, அவங்க சொல்லு அவங்க சொல்றாங்க, நாங்க கேள்விப்பட்டோம் இப்படி ஒரு கூட்டம் வருவதாகவும், மதீனாவிலிருந்து முஹம்மத் உடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவத்துல உங்களை வழிமறிக்கிறதுக்கு ஒரு குரூப் ரெடியாகி வாரதாகவும் கதை பட்டுச்சுதான். அப்ப இவருக்கு தெரியும், இவர் இப்ப என்ன செய்யறாரு, இப்ப இவருக்கு நல்லா தெரியும் இப்ப விஷயம் மோசமாகுது, ஆபத்தான சந்தர்ப்பம், வம்வம் இப்னு அம்ர் அல் ரிஃபாரி என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு பணம் கொடுத்து அவசரமாக ஒரு ஒட்டகத்துல மக்காவுக்கு போய் எங்களுக்கு எப்படியாவது மக்களை படை திரட்டி கொண்டு வரும், அதுல நீ போடுற ஆக்டிங்ல தான் விஷயமே, மிக பரிதாபமாக விஷயத்தை பெருசாக்கி சித்தரிச்சு மக்களுடைய உணர்வுகள் எல்லாம் கொதிக்க வச்சு, அந்த காலத்துல மீடியா இல்ல சுத்தி இப்படித்தான் செய்வாங்க, மீடியாக்கள் செய்வாங்க, உணர்வுகளை கொதிக்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை நீ உருவாக்கி கொண்டு வந்தா உனக்கு இவ்வளவு பணம் தருவேன் ஆசை காட்டி இந்த வம்லம் என்று சொல்லக்கூடிய மனிதனை அனுப்புறாங்க. யாரு, அபூ சுஃபியான். அவனும் அப்படியே போய் பத்துலுல் வாதி என்ற இடம் வந்ததற்கு பின்னால பக்கு கீழ் இறங்கி வால் எடுத்து ஒட்டகத்திட மூக்க அறுத்து அந்த ரத்தம் எல்லாம் தன்னுடைய உடுப்புல போட்டுக்கொண்டு, சுபஹானல்லாஹ், தோல்வி தோல்வி, அபூ சுஃபியானுக்கும் உங்கள் எல்லாத்த வியாபார கோஷ்டிக்கும் தோல்வி, அவர்களுடைய முழு பொருளையும் கொள்ளையடிக்க முகம்மதும் அவருடைய தோழர்களும் அவர்களை வழிமறிக்க போறாங்க, உதவி உதவி எல்லாரும் வாங்க, இதுல நீங்க தோல்வி கண்டா இனி உங்களுக்கு தலை தூக்கலாம் போயிடும், உங்களோட மதம் இந்த உலகத்துல இல்லாமல் போயிடும், கல்பத்துல்லா கைப்பற்றப்பட போனா சத்தம் சந்தி சந்தியா கத்தி கதறி இருக்கின்ற எல்லாருடைய உணர்வுகளை அப்படி தூக்கி விட்டாவா, அபூ ஜஹில் எங்கடான்னு இருக்கு, அபூ ஜஹில் எங்கடாண்டு இது கெட்ட உடனே தட்டப்பட்ட தட்டப்பட்ட ஏற்பாடு, எல்லாரும் வாங்க, யார் உடப்படாது, அப்படியா இப்படியா கூத்து பெருசா போ, அப்படி இங்கட வந்து அபூ சுஃபியான் என்ன செய்யறாருண்டா, இந்த மதீனாவுல அப்படி ஊடறுத்து வருகின்ற அந்த ரோட்ல வராம இவரு ஜித்தாவனோ கடல் மார்க்கமா அவருடைய பயண கோஷ்டியை திருப்பினார். சின்ன என்னத்துக்கு ரிஸ்க் எடுக்கவே, ஏன் நாங்க ரிஸ்க் எடுக்கோம், நாங்க ரூட்டை மாத்தினா கொஞ்சம் தூரம் தான், சுத்தி வளைச்சி போவோம், பிரச்சனை இல்ல, தப்பினா பொழைச்சா போதும், இப்ப யுத்தம் செய்யற லெவல்ல நாங்க இல்ல, சிரியாவில இருந்து வாரோம், நாங்க வியாபார கோஷ்டி, அவங்க ரெடியாகி வாராம், அதனால இவர் ரூட்டை மாத்துறார். சுபஹானல்லாஹ், அங்க பார்த்துட்டே அப்படி ரூட்டை மாத்தி வருகின்ற நேரம் மஜித் இப்னு அம்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை சந்திச்சு திரும்ப கேட்கிறாரு, இனி சந்தேகத்துக்கு இடமாக யாராவது நடமாடி கொண்டிருந்தார்களா, அவர் சொல்றார் ஒரு கிணத்தை காட்டி, ஒரு கிணறு ஒன்று அந்த கிணறு காட்டி, இந்த இடத்துல ரெண்டு பேர் வந்து கைவா நடிச்சிட்டு இருந்தாங்க, ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு கொஞ்ச நேரத்துல போயிட்டாங்க, அப்படியான்னு சொல்லி அவசரமா வந்து அந்த கிணத்துக்கு பக்கத்துல என்னமாவது தடயங்கள் வந்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற என்னமாவது உடுபட்டிக்குதான்னு பாக்குற நேரம் ஒன்றுமே இல்ல, ஒட்டகம் கழித்த மலம் மட்டும்தான் மிச்சமே, அந்த இடத்துல மேய்ந்த ஒட்டகம் அது கழித்த மலம் மட்டும்தான், பக்கண்டு குதிரையில இந்த இறங்கினாரு, ஒரு கம்பு குச்சியில் எடுத்தாரு, அதை கிளறினாரு, அதுக்குள்ள இருந்த பேரித்தம்பளை கொட்டி எடுத்து ஷூ நூறி அப்படி தட்டி பார்த்தா, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், இது மதீனாவுல விளைகின்ற அஜுவா வகையான பேரித்தம்பளத்துடைய கொட்டை, வேலை என்ன? அப்ப இவருக்கு சுவரா தெரியும் வந்திருக்கிறார். அதனால இவர் என்ன செஞ்சார் மாஷா அல்லாண்டு, அவ்வளவு மதிநுட்பம் நிறைந்த அபூ சுஃபியான்னு அவர் அப்படியே வியாபார கோஷ்டியை அப்படியே அவர் திசை மாத்தினார். அதனாலதான் அந்த பெரிய கோஷ்டிக்கு அவரை தலைவரா போட்டிருக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பார்த்து கொண்டிருக்கிற இவரை காணும், இவரை காணும். இப்ப நிலைமை இப்படியே இருக்க, இந்த வம்லம் இப்னு அம்ர் அல்-கிஃபாரியுடைய தூண்டுதல்ல மக்காவுல தடல் புடலா ஒவ்வொரு வீட்டிலையும் கத்திய தீட்டுறதும், ஆயுதத்தை தீட்டுறதும், குதிரைக்கு தீனிய போடுறதும், ஒட்டகத்தை எடுக்கிறது, சுபஹானது தஷ்கில் பண்றது, இந்த உமையத் இப்னு கலஃபுக்கு படி வைத்த கலக்கு. அடே சவுது இப்னு சொல்லிட்டு போயிட்டு ரெண்டு மாசமாவல்ல, இதென்னடா இது பெரிய குழப்பம், இவன் உள்ள சொல்லிட்டான் எனக்கு என்ன வந்துபடாது, கொஞ்சம் பிஸி ஆகிக்கிறேன்ற மாதிரி எங்கட பாசையில சொல்ற மாதிரி. இது வந்து உத்துப்பாவுக்கு கேள்விப்பட்டேன். இந்த அரபிகள் ரூட்டுக்கு போனா நீங்க நல்லா பார்ப்பீங்க, அந்த வீடுக்கு முன்னால் ஒரு வராந்தாய், அதுல இந்த பச்சை காப்பட்டு விரிச்சு சில பெஞ்சுகளை போட்டு அந்த கஹுவா குடிப்பாங்க எல்லாம் சேர்ந்து. இத்த பழமைக்கும் கஹுவா குடிப்பாங்கள, பாதாம் இங்கல மிஸ்தா, இது இப்படித்தான் அவங்களோட கதை போகும். இரவு உங்களுக்கு பிளாஸ்கில் ஊத்தி வைப்பான், சின்ன கப்புலிக்கும் வீச்ச பழமைக்கும் இப்படி கூட்டாளி மாதிரி சேர்ந்து கை வார அடிப்பான். இன்றைக்கும் அரபிகள் அதுதான், உள்ள சொத்து எல்லாம் அப்படி கூலிக்கும் அங்கேயும் இங்கே கொடுத்து வருமானம் சும்மா வந்துட்டு இருக்கும், சும்மா கைவார அடிச்சு தீப்பான். இப்படி கைவார அடிச்சு கொண்டு இந்த உமையத் இப்னு கலப் வர்ற நேரம் இவர் குதிரையில வந்து பக்கம் இறங்கினாரு. உமையா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஒரு சாம்பராணி தட்டுல சாம்பராணி புகைய போட்டு அப்படியே எல்லாட்ட முன்னுக்கும் கூட்டாளி மாத்த முன்னால நடுவுல வச்சுட்டு போனா, நான் உன்ன ஒரு பொம்பளையாத்தான் பாக்குறேன், நீயும் நல்லா புகைப்பிடின்ட்டு போ. இதுக்கு இவர் யுத்தத்துக்கு வராமல் இருப்பதற்கும் இந்த புகை பிடிக்கிறதுக்கும் என்னடா இதுன்னு எனக்கு வருஷ கணக்கு விளங்கவே, உங்களுக்கு என்ன மாதிரி விளங்குதா? அப்பதான் பிறகு சவுதியில வேலை செய்கிற ஒருவரின் மூலமாக இந்த சப்ஜெக்டை நான் மதீனாவுல பதிர நோக்கி போற நேரம் பஸ்ல அப்படி பயானம் பண்ணி கொண்டு போய் யுத்தத்துள்ளு கொண்டு வந்தமா இருந்துச்சு. இந்த அப்ப நான் இந்த சப்ஜெக்ட செல்லிட்டு பக்கத்தில் இருந்தவர் 18 வருஷம் அந்த சவுதியில வேலை செய்யறது, இவர்கிட்ட இவரு சொல்றாரு, அதுல அந்த சாம்பராணி பிடிக்க சொன்னத்திற்கும் பொம்பளை என்று சொல்லி காட்டினத்திற்கும் உள்ள தொடர்பாடு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டது உண்மையிலே தெரியாது. என்னவென்றால், பெண்கள் மாதவிடா ஏற்பட்டு முடிந்த பிறகு, இன்றைக்கும் அது அரபிகள் பெண்களுடைய வழக்கத்தில் இருக்கிறது, ஊது புகையை போட்டு அதற்கென்றே ஒரு சேர பாத்ரூம்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த அந்த ஹைதுடைய பீரியட் முடிந்து அவர்கள் முதலாவது குளிக்கின்ற பொழுது அந்த ஊது புகையை போட்டு சுமார் அரை மணித்தியாலம் உடம்புக்கு புகை பிடிப்பான். எப்படி பெரிய ஒரு கேவலம் என்றுபா, என்ன என்ன இந்த அரபிகள் வந்து கேவலத்தை விரும்ப மாட்டான், பணிஞ்சு போறதை விரும்ப மாட்டான். இவன் தடப்படாண்டு யாரு சொன்னப்பா எனக்கு, நானும் ரெடியாவே வாழை தீட்டு பேக ரெடி பண்ணு, மனைவி வீட்டை போய் சொன்ன அதை போடு இதை போடுன்னு, உங்களுக்கு என்ன பைத்தியமானு வயசு யார்த வாயால சொல்லீங்களே தெரியாமல நீங்க போக போறீங்க. அவன் இவன் சொன்னதை வை ஹக்கி நாசம்ம போன்ற வாழை பொத்து இல்லை, யாரு யுத்தம் வரைக்கும் போறது, இப்ப போகாம இருந்தா எனக்கு கேவலம், குறைசி பெண்கள் என்னை பத்தி என்ன பேசுவாங்க, அதனால நான் போவேன், கடைசி வரைக்கும் போக மாட்டேன், இடையில என்னமா ஒரு சாட்டு போக்க சொல்லி திரும்பி வருவேன், அதை விடு, இப்ப நான் பேச்சே ஆகணும் என்று சொல்லி இவர் ரெடியாவது. என்ன சொல்லுவாரு, இந்த இன்னைக்கு பாயிண்ட் என்ன தெரியுமா, பதிரு புகட்டும் பாடத்துல முதல் பாயிண்ட் இன்னைக்கு வந்து அவன் ஒரு காபீராக இருந்தார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னா சத்தியமா நடக்கும் என்பது அவன் வைஃபுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். இப்படி யுத்த காலத்தில் இவங்க ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. அபூ சுஃபியான் அப்படி வாராரு. அபூ சுஃபியானுக்கு கேள்விப்படுது, இவர் ஒரு மாதிரியா தட்டி மாறி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணில் படாம ரூட்டை மாத்தி வந்து சேர்ந்துட்டார், மக்காவுக்கு கிட்ட வந்துட்டார். இப்ப இவங்களுக்கு கேள்விப்படுகிறது, வம்சம் இப்னு அம்ர் அல்-கிஃபாரியுடைய அந்த வார்த்தைக்கு பயந்து அதை ஏற்று உணர்ச்சி பொங்கி பெரும் படை மதீனாவை நோக்கி அபூஜைகளுடைய தலைமையில தயாராகி வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி தெரிந்ததும் உடனே மெசேஜ் அனுப்பினார், வான சண்டை வேணாம், எங்கட சாமான பாதுகாப்பா கொண்டு வந்துட்டோம், எல்லாரும் திரும்புங்க, நாங்க வந்து சேர்ந்துட்டோம் சொன்னாலும் கூட அபூஜைகள் விடல, சம்பவம் பெரிய எல்லாம் முடிஞ்சு அப்படி அவங்க வாரா, நாங்க விடமாட்டோம், திரும்ப மாட்டோம், ஒரு முடிவு காணாமல் திரும்ப மாட்டோம், எல்லோரும் வாருங்கள் என்று ஆயிரக்கணக்கான பேர் ஆடலுடன் பாடலுடன் பெரிய ஆரவாரத்தோட மதீனாவை நோக்கி வந்தா. இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க பாக்குறாங்க, என்ன செய்யறது, நாங்க வந்தது 40 பேரை வழிமறை, இப்ப 1000 பேருக்கு எதிராக யுத்தம் செய்யும். சுருக்கமா நான் சொல்றேன், இப்ப இருக்கிற சகாபாக்களை வச்சு ஆலோசனை செய்தான், என்ன செய்யறது என்ன செய்யறது, அபூ சுஃபியான் அவர் படைய விரட்டி போறதா, அவர் மக்காவு கிட்ட வாய்த்தாரு விரட்டி போறதா, அல்லது அங்கால மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அபூ ஜஹில தடை செய்யறதா, நாங்க இவரை பிடிக்க போனா அவர்கிட்ட எங்க மதீனா மாத்து, என்ன இருக்கின்ற நிறைய ஆம்புலைகள் எல்லாம் இங்க வந்திருக்கிறார். மக்காவுல இருக்கும் வரைக்கும் சுமார் 13 வருஷ காலம் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் சுமார் 30 லட்சம் பேர் தான். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி. இந்த மதீனாவுக்கு போய் ஹிஜ்ரி 2 பதில் யுத்தம் நடக்க போகுது, யுத்தகலத்துல கலந்து கொண்டவர்கள் மட்டும் 319 பேர். ஒரு வருஷம் முடியல, 300 லட்சம் பேர், 30 அங்கு இருக்கிறது, 300 அங்கு இருக்கிறது. இதுதான் காபிர்களுக்கு இடிச்ச. இப்ப எல்லாரும் மஷூரா பண்ற நேரம் அபூபக்கர் அலிதான் சொன்னாங்க, யார சொல்லா யுத்தத்துக்கே நாங்க போயிரும், அவங்க வந்து அங்க பெண்கள் எல்லாம் தனி ஏய்க்கிறாங்க, இப்ப வந்துட்டோம் கால் எடுத்து வச்சுக்க, முன் வச்ச கால பின்னால வைக்கலா. திரும்ப உமர் அலிதான் எலும்பியும் சொன்னான். இது ரெண்டு பேருடைய கதையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்படுத்தல. இதை உணர்ந்த சாது பின் முஆத் அலிதான் எலும்பினா, யார சூழல்லா எனக்கு விளங்குதே, முஹாஜிர்கள் பேசுறதை விட அன்சாரிகள் என்ன பேசுறாங்கன்றத பார்க்கத்தான் நீங்க மௌனமாக இருக்கிறீங்க, என்ன நாங்க தானே அடைக்கலம் கொடுத்தது, அவர்கள் பேசுவார்கள் என்ன, அடிபட்டு வந்தவர்கள் அல்லவா அவர்கள், அவர்கள் பேசுறதுல வீரம் இருக்கும், அவர்கள் பேசுறதுல ரோஷம் இருக்கும், அன்சாரிகள் என்ன சொல்றாங்க என்று பார்க்கிறதான உடைய எதிர்பார்ப்பு. சத்தியமாக சொல்லுகிறோம், யார சூழல்லா நீங்க என்ன சொன்னால் யமனுடைய கடை கோடியில் இருக்கின்ற பருக்குல் கமாதுக்கு நீங்கள் யுத்தத்தை ஆரம்பிக்க குதிரையை விரட்டுங்கள் என்று சொன்னாலும் உடுத்த உடுப்போடு ஏந்திய வாதோடு செல்ல நாங்க தயார். மெக்கதாம் ரலியல்லாஹு அடுத்த அன்சாரி எழும்பி சொல்றாங்க ரலியல்லாஹு, யா ரசூலல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கவுமை யுத்தத்துக்கு கூப்பிட்ட நேரத்துல நீங்களும் உங்களோட ரப்பும் போயிட்டு யுத்தம் செய்யுங்க, இன்னா ஹாஹுனா காயுதோன், நாங்க அப்படி இங்கிருந்து சீனை பார்த்து கொண்டிருக்கிறோம் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். இந்த உயிர், இந்த உடல்ல உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நாங்கள் தியாகம் செய்வோம் என்று சொன்ன அதிரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான சந்தோஷம். இப்ப ரெடி ஆகுறாங்க, அவர்களை நேருக்கு நேராக சந்திக்க தயாராகிறாங்க. இப்ப அவங்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். கனிமான சகோதரர்களே, இந்த நேரத்துல பத்ருடைய அந்த ஏரியாவுல அதிரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல குளிச்சு டென்ட் அடிக்க போறாங்க. ஹப்பாப் இப்னுல் முன்வீர் ரலியல்லாஹு தஆலா யுத்த அனுபவத்துல ஆகப்பெரிய திறமைசாலி, மெதுவா வந்தாங்க. யா ரசூலல்லாஹ் இந்த இடத்துல ஹட் அடிக்க போறீங்க, ஓ இப்ப அதுல என்ன, இது உங்களோட முடிவா அல்லாஹுடைய வஹியானு கேட்டார். இது உங்களோட டிசிஷன், உங்களோட முடிவா அல்லாஹுடைய வஹியானு கேட்டு, இல்ல இது என்ன முடிவு தான். யா ரசூலல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நாங்க என்ன செய்வோம், முன்னால போவோம், என்ன இந்த சில சில தொட்டிகள் இருக்கும், அந்த சின்ன சின்ன குளம் மாதிரி பாலைவனத்துல அப்படி இருக்கும், நீங்க பாப்பேன், அதுகள்ல மழை பெய்ஞ்சா அப்படி கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்ப அந்த பீரியட்ல அப்படி தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு, எல்லா ஹவுதுலையும் எல்லா தொட்டிகள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி. நாங்க என்ன செய்வோம்டா, காபிர்கள் முன்னேறி வருவதற்கு முன்னால எங்கட ஹட்ட எங்கட டென்ட் எல்லாம் இந்த தண்ணீர் எல்லாம் எங்களை பின்னால வாதமாய் செஞ்சு எல்லா தொட்டிகள் இருக்கின்ற தண்ணீரையும் காண வெட்டி ஒரு தொட்டிக்கு சேர்த்துக்கொள்ளும், எங்களுக்கு தண்ணி தேவைப்படும். அவர்களுக்கு தண்ணி கிடைக்காம நாங்க எங்கட முதலாடியை நாங்க அடிப்போம் உண்டானே. மாஷால்லா நல்ல ஆலோசனை செய்திருந்து நபியே தன்னுடைய முடிவை
மாத்தினார்.
நபியே தன்னுடைய செலவெறிகிற முடிவன் எடுத்து அவர்த முடிவை மட்டும்தான் அமல் செய்வார், வேற யாருடைய முடிவார் எடுக்க மாட்டார். இருப்பில எங்களுக்கு வராத ஐடியா எத்தனையோ பேருக்கு வரும். நான் சென்னைதான் சட்டம் கொண்டு போனா எல்லாத்திலையும் ஃபெயிலியர் ஆகிடுவார், தோல்வி காணுவார். நபியே தன்னுடைய முடிவை ஒரு சாதாரண சஹாபியுடைய அந்த முடிவுல கயிறு இருக்கிறது என்று முடிவை மாத்தினார்கள். அங்க முன்னால போய் அந்த ஹட் அடிச்சாங்க, டென்ட் அடிச்சாங்க. இப்ப காபிர்கள் வர்றாங்க, காபிர்கள் இருந்த இடம் நல்ல ஒரு திடகாத்திரமான மண் உள்ள இடம், சஹாபாக்கள் இருந்த இடம் மணல் மேடு மாதிரி இருந்துச்சு. யுத்தகலம் நடக்கிற அந்த ராவும் மழை பெய்ஞ்சிச்சு. குர்ஆன் இதெல்லாம் எல்லாம் சொல்றோம். மழை பெய்ஞ்சு என்ன செய்து, காபிர்கள் இருந்த இடம் அப்படியே சேராது, முஸ்லிம்கள் இருந்த மணல் மேடு அப்படியே இருக்குது. அல்லாஹ் இங்க முதலாவது அடி அடித்தாங்க, இப்ப காபிர்கள் இப்படியே பயந்துட்டாங்க. இப்ப காபிர்கள் எல்லாம் மார வாரத்தோடு வர்றாங்க, அவர்கள் ஒரு இடத்துல ஹட் அடிக்க, முஸ்லிம்கள் ஒரு இடத்துல இப்படியான நிலைப்பாட்டில் இருக்கிற நேரம் சில பேர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளவு பார்க்க அனுப்பினாங்க. அவர் போய் பார்க்கிற நேரம் சின்ன 2 வாலி பிள்ளைகள் தண்ணி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல. யாருக்கு தண்ணி எடுக்கிறீங்க, குறைசிகளுக்கு தண்ணி கொண்டு வர சொல்லி எங்களுக்கு பணம் தந்தாங்க, நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனா ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் 9 அல்லது 10 ஒட்டகங்கள் அறுக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு பார்த்தான், 9 ஒட்டகம் 10 ஒட்டகம் அனுப்புறேண்டா, ஒரு ஒட்டகத்தை சாதாரணமாக 100 பேர் சாப்பிட்டாலும் சுமார் 900க்கும் 1000க்கும் இடைப்பட்டவர்கள் இருப்பார். உண்மையும் யதார்த்தமும் அதுதான். 200 குதிரைகள், 700 ஒட்டகங்கள், 1000 கணக்கு 700 கவசங்கள், இப்படி மிக பெரும் ஏற்பாட்டோட காபிர்கள் வந்திருந்தான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பட்டாளத்தில் ரெண்டே ரெண்டு குதிரை, 70 ஒட்டகம், 313 பேருக்கு 70 ஒட்டகம், 150 கிலோமீட்டர் எப்படி போயிருப்பாங்கன்னு யோசி. இப்ப இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சில சில அறிகுறிகளை காட்டினான், மலையை கொடுத்தான். காபிர்கள் உழவு பார்க்க வருகின்ற நேரத்தில் ஒருத்தர் வந்தார், வந்து பார்க்கிறாரு, என்னடா சரியா பாருங்க அவங்களோட தாக்கத்தை பாருங்க, 300க்கு கொஞ்சம் கூட அல்லது கொஞ்சம் குறைய இப்படியான ஒரு எண்ணிக்கையில இருந்ததை பார்த்தான். யாரு? இந்த காபிர் வந்து பார்க்கிறார். பார்க்கிற நேரம் இது யுவஷிக்கும் அமனா, குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறார், யுத்தம் நாளைக்கு நடக்க போகுது, யாருக்கான தூக்கம் போகுமா? யாருக்கான தூக்கம் போகுமா? மத கலவரங்கள் வர்ற நாளைக்கு நாங்க அதை அனுபவிச்சுக்கிறோம், வாழ்க்கை நாங்க சமீபத்தில் அனுபவிச்சோம். திடீர்னு என்ன வாரா, இன்ன வாராண்டா, யாருக்குமே தூக்கம் இல்லை, பதட்டமும் எல்லாம் பயமும். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? அல்லாஹ் சொல்றாரு, அது செஞ்ச நியமத்தை நான் என்ன செஞ்சேன், என்னோட கண்ணுல தூக்கத்தை போட்டேன். அவர் வந்து பார்க்க நேரம் என்ன அடிச்சு தூக்கம் பாதுகாவலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காடாக இருந்தேன், என்ன செய்து எனக்கு நின்று கொண்டு தூக்கம் வருது, கையில இந்த வால் பக்குன்னு உழுந்து, என்னடா இது வாழ்க்கையில உழுவுது, இது ஒரு காவல்கார காவல்காரன் லட்சணமாயுது, ஒரு செக்யூரிட்டியில லட்சணமாயுது என்று நான் வாழ கையில எடுத்து கொஞ்ச நேரம் பார்க்கற திரும்ப உழுவு. அந்த காபீர் இவங்களுக்கு இது விளங்கல, ஏன் எங்களுக்கு இந்த தூக்கம் வருகிறது, என்ன நடக்குது, ஒன்றும் விளங்கல்ல. ஆனா அந்த காபீர் இருக்கிறானே, இவ்வளவு பயங்கரமான நேரத்தில் மனுஷன் இது என்னடா இது படைப்பு, நிம்மதியா தூங்குறானோ. பேட்டி சொன்னாரு, இருக்கிறது ஒரு 300 பேர் போலதான் இருக்கிறார், மரணம் அவர்களை சூழ்ந்திருக்கிறது, அவர்களுடைய ஒட்டகங்கள்ல மரணத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு குண்டை போட்டார். இவர் வந்து பார்த்தவர் சொல்றாரு, அவர்கள் இருக்கிற நிலைமையை பார்த்தா அந்த 300 பேரும் ஆளு கொத்தர கொலை செய்யாம சாக மாட்டாங்க என்ற வெறியில் இருக்கிறாங்க. இப்ப காபிர்கள் சொல்றாங்க, 300 பேர் எங்கடத்துல செத்து போறாண்ட, ஒரு யுத்தமே தேவையில்லையே, அதை பத்தி எனக்கு தெரியாது, நான் கண்டத்தை சொல்றேன். அவர்கள் இருக்கிற வேகத்தை பார்த்து அவங்க ஒருத்தர கீழே போடாம சாக மாட்டாங்க. முஸ்லிம்கள் அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு தைரியத்துல இருந்தாங்க. இதெல்லாம் போயிட்டு சொல்லி இப்படி நடக்குது. இந்த கட்டத்துலதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல விழுந்தாங்க. துவா, இந்த சிறு கூட்டம் இன்று அழிக்கப்பட்டால் அவங்களாலதான் இந்த மார்க்கம் இவ்வளவு தூரத்துக்கு வந்து. சுபஹான், பத்ர் சஹாபாக்கள் என்று சாதாரணாக்கள், இந்த சிறுகூட்டம் அளிக்கப்பட்டா இனி இஸ்லாம் என்ற பேருக்கே இந்த உலகத்தில் இடம் இல்லாம போயிருந்த ஆள்லாம், இந்த பேர் நீ கடைசி நபி அனுப்பிக்கிற, இங்கு பின்னால நபிமாரும் வரமாட்டான். இவர்களுடைய ஆணவத்துக்கு நீ ஒரு முடிவு கட்டு, இவர்களுடைய அகங்காரத்திற்கு நீ ஒரு முடிவு கட்டு, இவர்களுடைய அநியாயத்துக்கு நீ ஒரு முடிவு கட்டு. துவா கேட்க, துவா எல்லாம் கேட்டு காலையில எழும்பி அப்படி சில சில விஷயங்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமுற்றாங்க. அல்லாஹுடைய பாதையில முயற்சி செய்பவர்கள், தியாகம் செய்பவர்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதிகள் எல்லாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல ஞாபகம் ஊட்டி படை அணிகளை எல்லாம் அவர்கள் சரிப்படுத்துகிறார். அந்த காபிர்கள் ஒரு பக்கத்துல பிரம்மாண்டமாக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள், இங்க முஸ்லிம்கள் அணிவகுத்து அந்த நேரத்துல படையில அப்படி நிற்கிறார். இந்த காலத்துல யுத்தம் வந்து எங்கட காலத்துலமா, இந்த கேவலமா கொரில்லா தாக்குது, இந்த மேல்லிந்து வந்து அடிக்கிறது, கடலுக்கால வந்து அடிக்கிறது, இந்த கேவலமான கீழ்த்தரமான அமைப்பில் அந்த காலத்துல காபிர்கள் கூட யுத்தம் செய்யுது. எல்லாம் யுத்தம் முடிஞ்சு நிம்மதியா தூங்கிட்டிருக்கிற நேரம் திடீர்னு போயிட்டு இரவுல தாக்குதல் நடத்துறது, நேருக்கு நேரா அவங்க சப்புல அங்கால நிப்பாங்க, இவங்க சப்புல இங்கால நிப்பாங்க. அதுக்கு பின்னால் எப்படி ஆரம்பிக்கும்டா, இந்த ரெஸ்லிங் யுத்தம் மாதிரி அவர்கள் 3 பேர் முன்னால வருவான், காபிர்கள் தேர்ந்து 3 பேர் முன்னால வருவான், மிக பெரும் மாவீரர்கள், மிகப்பெரிய தைரியசாலி. யார் வந்தது? ரபியா, ஷைபா, வலீத், அரபு நாட்டிலே ஆக பேர் போன மாவீரர்கள் அபூஜஹலுடைய தலைமையத்தில் வந்து முன்னால வந்து நிற்கிறார். இவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய அன்சாரிகள் 3 பேர் வாராங்க. சொன்னாங்க, எங்களுக்கு இந்த அன்சாரிகள் எல்லாம் வார, எங்கட ரத்தம் குறைஷி, மக்கா குறைஷி காபிர், எடுப்பான ஆட்கள் அவர், உலகத்திலே ஆக சிறந்த பரம்பரை குறைசி வம்சம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த வம்சத்தில் அல்லாஹ் எங்கட வம்சத்தில் உள்ளவங்க அனுப்புங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்த்தான், யார் இருக்கிறான்? அஸதுல்லாஹ், அல்லாஹ்வின் வீர சிங்கம் ஹஜ்ரத் ஹம்சா ரழியல்லாஹு தஆலா. நபி ஒரு பார்த்த பார்வையில முன்னுக்கு வந்துட்டான். அடுத்த பார்வை யாரின் மீது விழுந்தது? மருமகன் அலி இப்னு அபி தாலிப். ஹைபர் கோட்டை கதவை பிடிச்சி கவசமா பாவிச்சுட்டு போட்டுட்டு போனான். 14 சஹாபாக்கள் வந்து அதை தூக்கி வைக்க பாக்குறாங்க, எல்லாராலையும் தூக்கலாம்.
ஆர்வத்தோடு ஆசையோடு அலி இப்னு அபி தாலிப் முன்னால வாரான். உபைதத் இப்னு ஹாரிஸ் மூணாவது மாவீரர் முன்னால வாரான். சுப்ஹானல்லாஹ், இத்தனை நடக்க பார்க்குது. இங்க அணி எங்களுக்கு ஒரு முக்கியமான ரெண்டு டீம் மெச்சரிக்க போக்குள்ளே மேல் பலர் முக்கியமான ஃபைனல் மெச்சொண்டு போகுது. யாரு வெத்துவா சுபகாரம். இந்த நாடகம் பார்க்கறதுல அந்த முடிவு எப்படி வரப்போகுதோ தெரியாது. நான் இதுக்கு முன்னாலே ஒரு பயான்ல சொல்லியிருக்கேன், ஒரு நாடகத்தை போற நேரம் சும்மா தூக்கம் வராமல் இருக்கணுமே உங்களுக்கு. எக்ஸாம்பிள், இந்த நாடகம் போற நேரம் ஒரு கதாநாயகிய ஒரு வில்லன் அவள் வார ரோட்ல மறைஞ்சிருந்து கத்தியால குத்த போற அந்த பொம்பளை பிள்ளைக்கு தெரியாதான். அப்படி வார இந்த சீனை வந்து அந்த வீட்டுல வந்தவரே சொன்னார். இதை பார்த்தவர் சொன்னா அதுல எப்படி கேஸ் என்று சொல்லி ஒரு பாருங்க எப்படி கேஸ் இருந்தா. அப்படி வார நேரம் அவன் கத்திய ரெடி பண்றான், அவ கிட்ட வந்தா கரண்ட் ஆயிடுச்சு. கரண்ட் போனா இந்த உம்மம்மா என்ன செய்யறவாம், அவட சொந்த ஊர் பேரை சொல்லப்படி சத்தியமா நடந்த உண்மையாயிரு ஓல் பண்ணி அந்த புள்ளைக்கு என்ன நடந்தேன்னு கொஞ்சம் பார்த்து செல். ஆண்டவன எங்க இருக்கிறாயிரு கொஞ்சம் கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு சின்ன நாடகத்துல எங்களுக்கு நடக்கிற ஒரு மெச்சில அதுல முடிவு எப்படி வரப்போகுது. சில பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்திட நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. கடைசி போல் ஒரு ரன் எடுத்தா ட்ரோ வெட்டி என்னமோ ஈக்கிற நேரம் அவன் அவுட் ஆகினாலும் ஹார்ட் அட்டாக்ல. இப்ப இந்த யுத்தம் வந்து வாழ்வா சாவா, இதுக்கு பின்னால பிறக்கிற மனிதன் சொர்க்கம் போறதா நரகம் போறதா அந்த யுத்தத்திட முடிவுல ஆயிடுச்சு. இது வாய்க்கு விளையாட்டல்ல. அந்த மூணு பேர் முன்னால வாராங்க, இந்த மூணு பேர் முன்னால போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேனி சும்மா அப்படி நடுங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியே தோல்ல கையை போட்டு சொல்றா. புகாரியில வரக்கூடிய ரிவாயத், அபூபக்கரே எனக்கு விளங்குது பயப்படாதீங்க. இதோ முன்னால கருப்பும் வெள்ளையும் கலந்த குதிரையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னால வாரான். எங்க வீட்டை நெருப்பு வைக்கும் பொழுது, எங்கட கடையை நெருப்பு வைக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான விரோதிகள் வாராங்க. முன்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நின்றா எப்படி? அல்லாஹ்வுடைய உதவி. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஒரு வார்த்தையில வருது புகாரியில, அவர்களுடைய கருப்பும் வெள்ளையும் கலந்த அந்த கம்பீர குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்தவர்களாக, ஆயுதம் தரித்து கவசம் அணிந்தவர்களாக, ஒரு படை வீரரை போன்று கம்பீரமாக நிற்கிறார் அபூபக்கரை கலங்காரே. உதவி வந்து விட்டது. மக்காவில் இறக்கப்பட்ட வசனம் இது. மிக பிரம்மாண்டமான கூட்டம் ஒரு நாள் தோல்வியை தழுவும், புறமுதுகு காட்டி ஓடுவார்கள். அவர்களுக்குரிய வாக்களிக்கப்பட்ட நாள் கியாமத்தினால் அது அவர்களுக்கு மிக கஷப்பானதாக இருக்கும், மிக கடினமானதாக இருக்கும் என்ற குர்ஆன் ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமலே அவர்களுடைய வாயிலே வந்தது. அந்த பெருங்கூட்டம் தோல்வி காணுகின்ற நாள், இந்த நாள் அபூபக்கரை கலங்காதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டான். இன்னைக்கு நீங்க பத்ருடைய களத்துக்கு போனா அந்த இடத்துல இருந்து ஒரு அரபி நாங்க போயிட்டு பஸ்ல இறங்கி பாக்குறோம், ஒரு அழகான மலை இருந்து சரியான வெள்ள கலர்ல அந்த மலை இருக்கு. நீங்க பார்த்தவர்களுக்கு தெரியும், சொன்ன அந்த மலையில தான் 5000 மலக்குமார்களை எல்லாம் அணிவகுத்து இறக்கினார். இத்தனை நடக்க ஆரம்பிக்கிறது. இப்ப ரபீஆவோடு ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு மோதுறாங்க, ஷைபாவோடு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு மோதுறாங்க, வலீதோடு உபைதத் இப்னு ஹாரிஸ் மோதுறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய முதல் போராட்டம் நடக்குது. அவர்கள் எடுத்து வெட்டின இரண்டாவது வெட்டுல அந்த ரபியாவுடைய கவசம் உடைந்து அவனுடைய தலை வெட்டுப்படுகிறது. அதற்கு அலி இப்னு அபி தாலிப் சில செகண்ட் நிமிஷங்கள்ல இருக்கின்ற வெறியில அவனுக்கு இல்ல போட்டான். ஆனால் உபைதத் இப்னு ஹாரிஸுக்கு வலீத் அடிச்ச அடியில் அவர்களுடைய காயம் உடம்புல ஏற்பட்டு அவர்கள் தடமாடுறாங்க, சிரமப்படுறாங்க. உதவிக்கு வாங்க அலி இப்னு அபி தாலிபையும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறாங்க. ரெண்டு பேரும் போய் அவனையும் போட்டு தள்ளிடுறான். முடிச்சு அதுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சம் இந்த கட்டமைப்பு இந்த சஃப்ல நிக்கிறதானே, இந்த சஃப்ல நிக்கிற நேரம் சில சமாச்சாரம் நடக்கு. சவுதா ரலியல்லாஹு அப்படி நிக்கிற நேரம் அந்த யுத்த சஃப்பையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக்குவா. இவர் கொஞ்சம் வயிறு போட்டார். யாரு? சவுதா ரலியல்லாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோக்குக்கு இந்த கைலீர கம்பால பௌத்துக்கு ஒரு குத்து உள்ளுக்கு எடுத்து பின்னால போகுது. அப்படி பின்னா யார சொல்லா எனக்கு சரியான வழி ஆயிக்குது, இந்த டைம்ல நீங்க அடிச்சிட்டீங்க, இதுக்கு நான் பனிஷ்மெண்ட் தந்தே ஆகணும்ன்றேன். நீங்க என்னோட ஜோக் விளையாடுறீங்களா, நான் உங்களோட விளையாடு.
அல்லாஹ்வுல்ல வாப்பா யுத்தத்தில் என்ன நடக்க போகுதோ தெரியாது, நான் அடித்தது உனக்கு வலிச்சுச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோ, அப்படி மன்னிக்கலாது நானும் அடிக்கணும். அப்ப ஜுப்பாவை தூக்கி காட்டினாங்க, ரசூலுல்லாஹ் முபாரக்கான வை பாஞ்சு போய் கட்டி பிடிச்சி பக்குன்னு முத்தமிட்டான். ஏ அப்ப உனக்கு என்ன வந்துச்சு இந்த நேரத்துல, நீ என்ன வேலை பாக்குறாய்? இல்லையா ரசூலுல்லாஹ், நடக்க போற விஷயம் தெரியும் தானே, இதுல என்ன நடக்கும்னு தெரியாது, நான் இறுதியாக உங்களோட உடலோடு என்னுடைய உடல் சேர்வதை விரும்பினேன். சுபஹானம், திரை இல்லாமல் உங்களோட பொடியோடு என்ற ஒரு முத்தம் ஒன்று வரணும், நான் அந்த முத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு போனாலும் பரவாயில்லையார், அவருடைய பரக்கத்துக்காக சொர்க்கத்துக்காக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சார். கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு பின்னால் இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கலை நீங்களையும் பார்த்தா, இந்த மட்டி 2-14 வயசு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஐயோ பக்கத்துல பெரிய பெரிய யாராவது அலி ரலியல்லாஹு ஹம்சா ரலியல்லாஹு இருந்தா நல்லமே, கொஞ்சம் கட்டா நான் கழிக்கணும் அந்த நேரத்தில். இந்த சின்னது ரெண்டையும் வச்சு நான் என்ன பண்ணேன் யோசிக்க முடிய முன்னால பக்கத்தில் உள்ள வலது பக்கத்தில் உள்ளவர் இப்படி இடிச்சாரு. அம்மி எங்கட பாசையில அங்கல் என்ற மாய், மாமான்ற பாய் பிரியார், எட்டேமில்ல அவரு பேசுது, அவங்க பக்கத்துல லால் நிந்திக்கிறேன். அதுக்கு பின்னால காதை கொடுத்து கேட்டு, அபூ ஜஹின் தொத்தனிக்கிறான், சரியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிறான், அவன் மக்காவோடு அவனும் வந்திருக்கிறான் கேள்விப்பட்டான், அவனை கொஞ்சம் காட்டுங்களே யாருன்னு. அதுக்கு பின்னால பக்கத்துல இவரும், அவரை எனக்கும் காட்டுங்க, நாங்க ரெண்டு பேர் இந்த ஒரு கதை பாக்குறதே தான் தான். இந்த ரெண்டு பேருந்த பேரும் முஆத் இப்னு அஸ்ரா, முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த முறைவாத்துல வருது உத்தரண்ட பேர் முஅவ்வித் என்னும் வரை, சரி பேர் தேவல்ல சப்ஜெக்ட் வாங்க. இந்த ரெண்டு பேரும் கேட்டு கொண்டிருக்கிற நேரத்திலேயே அந்த யுத்தம் ஒன்றோடு ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அழகான ஒரு உபதேசம் செய்தார், அழகான ஒரு உபதேசம். யுத்தத்துடைய நேரத்துல உலக போர் வீரர்கள் எப்படி நடக்கணும், நீங்களாக கடைசி வரைக்கும் தானாக யுத்தத்தை ஆரம்பிச்சிடாதே. இஸ்லாம் யுத்தத்தை ஆதரிக்கிற மார்க்கம் அல்ல. இப்பையும் சமாதானம் பேசி நாங்க சமாதானமாகவும் அதைத்தான் நாங்க பார்க்கோம். காபிர்கள் எல்லாம் சேர்ந்து கிட்ட வரும் வரைக்கும் அவங்களோட அம்புகளை வீணாக்கிறார். அவர்களே ஆரம்பிச்சு எங்களை கொலை செய்ய வாராங்களா, இப்ப தற்காப்புக்கு எங்களால வேற வழி இல்லை, அந்த நேரத்துலதான் நாங்க எதிர்த்து போரிடணும். சுபஹானல்லாஹ், பெண்கள் இருந்து அவங்களை கொன்றாரு, சின்ன பிள்ளைகள் வந்திருப்பாங்க ஆர்வம், அவங்களோட உசூர்ல கைய வச்சிடாரு. சுபஹானல்லாஹ், எல்லாம் சொல்லி இந்த நேரத்துல நடக்கிற நேரம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப பார்த்து கொண்டு இருக்கிற நேரமே அபூ ஜஹில் பிரம்மாண்டமான அவனுக்கே உரித்தான பாணியில கம்பீரமாக அலைந்து திரிந்து கொண்டு படைகளை அப்படி அவன் இது பண்ணி கொண்டிருக்கிறார், ரன் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல நான் சும்மா சொன்னேன், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவன் தான் அந்த சோப்பு குதிரையில வார், அந்த பெரிய குதிரையில வார், அவர் தான் ஆள். கேட்டு முடியல, ரெண்டு பேரும் சித்தனை பறக்கிறாங்க, போற நேரமே பேசிக்கொள்றாங்க, அவன் உயரத்தில் இருக்கிறாப்பா, எனக்கு அவனை பாஞ்சு வெட்டேலாது, நீ காலை வெட்டு நான் ஆளை வெட்டு. ஒத்தர் குதிரையோட காலை வெட்டு அவன் கூட அடுத்தவர் வாழ வெட்டி வெட்டி போட்டு ஓடி வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூடாரத்துல. யார சூழல்லா, இவ்வளவு காலம் உங்களோட கேம கேட்டுக்கொண்டு இருந்த அபூ ஜஹ்லிக்கு அவனை கொண்டுட்டோம் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து என்ன சொல்றீங்க அப்பா, சத்தியமா கொண்டுட்டோம் யார சூழல்லா, எங்கட மாமா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃபால காட்டி தந்தாங்க பாருங்க, பெய்து கொடுத்து என்ன, இவங்க ரெண்டு பேரும் போறத காபிர்கள் பொறுப்படுத்தவே. 14 சஹாபாக்களுக்கு இருந்த தீரம் வீரம் சுபஹானம். சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு ஒரு சஹாபி இந்த புகாரியில வரு, சலமத் இப்னு அக்வா 14 வயசு, வேகமாக ஓடுகின்ற அரபி குதிரைக்கு கூட அவர்களோடு ஓட்ட போட்டியில கலந்து கொள்ள முடியும், பிரபலியமான செய்தி, குதிரையை விட வேகமா ஓடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மதிநுட்பம் நிறைந்தவர்கள் என்றால், இன்றைக்குதான் நாங்க ரத்தம் டெஸ்ட் பண்றதா எத்தனை இதுக்கு போகும், வெட்டின வாழை தொடச்சிட்டீங்களான்னு கேட்டான். நீங்க அவனை வெட்டினன்னு சொல்றீங்களே, நபிக்கு உறுதியப்படுத்திக் கொள்ளணும், வெட்டின வாழை தொடச்சிங்களான்னு கேட்டான். இல்ல யார சொல்லி, இந்த வாழ்ல ரத்தம் ஒட்டி கொண்டிருக்கிறது, அந்த ரத்தம் எரிஞ்சு அந்த ரத்தத்தை எடுத்து பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ரூஃப் பண்ணினாங்க, இது அபூ ஜஹிலுடைய ரத்தம் உண்டாங்க. சுபஹான், அதுக்கு பின்னால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு உள்ள இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்துட்டு தெரியாதவர் மாதிரி இந்த வாள் எடுத்துட்டு போனார். அப்படி பார்க்க உண்மையிலே அபூ ஜஹில் குதிரையை பொழுந்து அவனும் பொழுந்து அப்படி போயிட்டு பிஸ்மில்லாண்டு அவன்கிட்ட நெஞ்சியில் உட்கார்ந்தான். இது அவங்களே சொல்றார், யாரு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போயிட்டு உட்கார்ந்து அவன தாடியை பிடிச்சி அப்படி தூக்கினான், உட்கார்ந்து தாடியை பிடிச்சி அப்படி தூக்கினான். அபூ ஜஹில் சாகுற நேரம் பாருங்க, இவன் கேட்கிறான் நாம் இப்னு மஸ்ஊதே என்னை விட உலகத்தில் ஒரு கண்ணியமான ஆதனி வாழ்க்கையில கொலை செஞ்சு இப்ப சாகுற நேர். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்து துஹான்ல நினைக்கிறேன், நரக வேதனையில இருக்கிற நேரம் நீங்க பெரிய ஆள் அலியா, அஜீதுண்டா கண்ணியமான், கரீம்ண்டா சங்கையா, இப்ப நரக நெருப்புல வேதனை செய்யப்பட்ட நேரம் நீ தின்னு எதுவும் கொண்ட சுவைக்கிறதுக்கு சொல்ற எங்கட பாத்தா தின்னு நல்ல பருப்பு தின்னு மாதிரி ஒரு வேர்டு உண்டு தானே. என்ன நீங்க உலகத்துல பெரிய ஆட்கள் என்ன அவன் சொல்ற அனுப்பிடும் மசூதை பார்த்து காபிர்கள் கொலை செய்யப்பட்டால் அவர்களை வரிசையாக அடுக்குகின்ற பொழுது என்னுடைய தலையை கொஞ்சம் மேல் நோக்கி அடுக்குகின்றான், என்ன பொடியை கொஞ்சம் தூக்கினான், சத்தாலும் என்ன செய்வோம் பெருமையோடு தான் நான் சாகு. நான் இதைத்தான் எல்லாம் சொல்லிக்காரு. அந்த நேரத்துல இபின் மசூதில நான் அவன் கழுத்தை வெட்டி அப்படி கையில எடுத்துக்கொண்டு வார சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த அபூஜஹிலை போடுறாங்க, யுத்தம் நடக்குது, பயங்கரமாக யுத்தம் நடக்குது. இந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க, திடீரென்று நான் ஒரு காவிர ஒரு ஒரு இறை நிராகரிப்பாளன ஒரு எதிரிய வெட்டுகின்ற அந்த தாக்க போகிற நேரம் ஹுசும் ஹுசும் சத்தம் கேட்குது. பின்னால பார்த்த உத்தரவு இது மலக்கு மாடுகள் அவர்களுடைய குதிரையை விரட்டுகின்ற சத்தம் என்றாங்க சொல்லலாம். நாங்க அதை பார்த்தோம், அவங்க சொல்றாங்க வால் எடுக்கிறோம், நாங்க எதிரிய வெட்டுறதுக்கு வால் பைத்த டெக்ஸ்ட் பண்ண வந்து அவன கழுத்து பார்க்க அங்கலிக்கிற பார்த்த யாரு வெட்டினது யாரும் இல்லை. இன்னும் சில காவிர்கள் ஓடுறாங்க, அவங்களை விரட்டிட்டு போறான், சட்டாரண்டு காட்டையால் அடிக்கிற சத்தம் கேட்குது. அவன் அப்படியே சுருண்டு விழுகிறான், அடித்தது யாரும் இல்லை. அவன் சுருண்டு விழுந்தன் அவன் மூஞ்சி அப்படியே திருப்பி பார்த்தா அந்த மூஞ்சியில் அப்படியே கிழிஞ்சு போயிருக்கிறது, முகத்துல சாட்டை அடிப்பட்ட அறிகுறி இருக்கிறது. நிராகரிப்பாளர்கள் 1000 பேர் அல்ல 100000 பேர் இருந்தால் அவர்களுடைய உள்ளத்தில் நான் கோழைத்தனத்தை பயத்தை போட்டு இருக்கிறேன், நீங்க யுத்தம் செய்யுங்க. அவர்களுடைய கழுத்துல நீங்க அடிக்கிற அடி கழுத்து துண்டாகணும், அடுத்த வெட்டு அவர்களுடைய விரல்கள் போகணும், விரல் நுனிகள் எல்லாம் போ. விரல் போன வாழ்க்கையிலே அவருக்கு ஆயுதம் பிடிக்கல, விரல் போயிட்டா எப்படி அல்லாட அடிய பாடுவான் அல்லா சொல்லுகிறார். எனவே இந்த காட்சிகள் எல்லாம் நாங்க பார்த்தோம், ஒரு அற்புதமான ஒரு யுத்தம், அது யுத்த களத்துல இப்படி எல்லாம் நடக்குது. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களம் போற நேரம் இப்ப வாங்க விஷயத்து யார் விஷயம் என்ன, உமையத்து இப்னு கலப் வயது பேசினானே உன்னை கறிவாய மூடு வாயை திறந்து பேசினாவே முடிஞ்சுவி அப்படின்னு சொல்லிட்டு வந்தானே. இப்ப யுத்தம் நடந்து மகரிபுடைய நேரம் பிந்தியாச்சு, இவன் ஒரு கல்லு பின்னால் பதுக்கி கொண்டு பதிரு காலத்துல ஒரு கல்லுக்கு பின்னால பதுங்கி இரவாகும் வரைக்கும் இருந்து இவன் மலை மேட்டால ஏறி தப்ப போறான். அவன் கொஞ்சம் அதிசல வார வயிறு பெருத்தவன். இவன் போற சத்தம் பிலால் ரலி அல்லானு கேட்டுச்சு, நல்லா பாக்குறாங்க பிலால் ரலி அல்லானு. அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலி அல்லானு தான் இந்த ஹதீஸ் அறிவாசு. ஏண்டா அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலி அல்லானு அவனும் அக்ரிமெண்ட் போட்டு இருந்து இதே மாதிரி, இங்க வந்தா உனக்கு நான் பாதுகாப்பு, அங்க வந்தா எனக்கு நீ பாதுகாப்புன்ற எக்ரிமெண்ட் நான் அவரோட போட்டிருந்தேன். பாருங்க சஹாபாக்களை, காபீராக இருந்தாலும் அவனோடு போட்ட உடன்படிக்கை நடக்கிறது, யுத்தமாக இருந்தாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யற எல்லாரும் நிலைமைகள் அவர்கள் ஓய்வெடுக்கும் வரைக்கும் இருந்து இவனை ரகசியமா ஒரு மலை மேட்டால நான் பாதுகாப்பா கொண்டு போற சங்கதியை பிலால் கண்டிட்டார் ரலி அல்லாஹு விடுவாரா, எல்லா அன்சாரிகளையும் கூப்பிட்டு இந்தா உமையா தப்புறா, இவன் மட்டும் தப்பினா நான் செத்தேன், இவன் உற்றாதீங்கண்டு அவர் உசுப்பேத்தியுடைய எல்லாரும் வால் எடுத்துட்டு வாராங்க. அன்சாரிகள் ஆவேசமா, ஓ நான் ஓடு ஓடுன்னு, அவன் எங்க ஓட, அவைக்கிற சைஸுக்கு எங்க ஓட, அவரு ஓடையராது கிட்ட வந்தோன்னு அவருடைய மகனும் சேர்ந்து அவரோட வாப்போம் மகன்
நான் என்ன செஞ்சேன், எனக்கு வாங்கவோடு தானே அக்ரிமெண்ட், வேற செய்ய வழியில் மகனை பிடிச்சி அப்படியே மண்சாதிகள்கிட்ட விட்டேன், அவனோட கொஞ்சம் மண்டை மாறுகள், அதுக்கு நாங்கள் எஸ்கேப் ஆகிறோம், ஆனால் அவங்க வெற்ற வெற்றில் அவன் காலத்து போயிருச்சு. அடுத்தது அவங்களோட முழு நோக்கமும் பிலால் ரலியல்லாஹு அவர்களை நோவினைப்படுத்தியவனா விடக்கூடாது என்று சொல்லி ஏனாம நான் மெக்சிகோ என்ன செஞ்சேன்டா, நீ படு படு, அவன் படுத்தான், அவனுக்கு மேல நான் படுத்தேன், வெட்ட விடாம சொல்றாங்க. எனக்கு என்னையும் மீறி அடியால வாழ போட்டு அவனை வெட்டின வெட்டில ஏந்த காலையும் ஒரு அன்சாரி வெட்டி போட்டாரு என்று சொல்லி அந்த ஹதீஸ் ரிவாயத் செய்த நேரம் அந்த காலை தூக்கி காட்டுறாங்க, வெட்டு காயம் அப்படி அவரும் முடிஞ்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அங்க அமுலாகுது. இந்த நேரத்துல யுத்தத்துல கலந்து கொள்ளாத ஹுதைஃபத் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுடைய வாப்ப யமான் ரலியல்லாஹு, இந்த ரெண்டு பேரும் மக்காவுக்கு ஒரு வேலைக்கு போயிருந்து திரும்பி வாராம் வர்ற நேரம் அபூஜஹில்ட்ட மாட்டிக்கொண்டான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் முஸ்லீம், இவங்க முஸ்லீம் என்ற சங்கதி அவங்களுக்கும் தெரியும். எங்க போறீங்கன்னு கேட்டு, நாங்க மதீனாவுக்கு போறோம் என்றான். மதீனாவுக்கா பதிலுக்கான்னு கேட்டு, இல்ல இல்ல பதிலுக்கெல்லாம் போயில, எங்களுக்கு சரியான கலை பாய்க்க நாங்க மதீனாவை நோக்கித்தான் போ, சத்திய பிரமாணம் தாங்க, எங்களுக்கு எதிராக முகம்மதோட போய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யப்பட நீ மதீனா போறேன்டா போங்க, எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை இல்லை. எக்ரிமெண்ட்டை கேட்டு அந்த வாதாவை எடுத்து இந்த ரெண்டு பேரையும் அவன் விட்டுடுறான். இந்த ரெண்டு பேரும் வந்து வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்து சொல்றாங்க, அபூ ஜஹில்கிட்ட நாங்கள் இப்படி ஒரு வேர்டு கொடுத்தோம் யார சூழல்லா, என்ன கொடுத்தீங்க, நாங்கள் இங்கே வரல, உங்களோட சேர்ந்து அவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய மாட்டோம் என்று ஒரு உடன்படிக்கை ஒரு எக்ரிமெண்ட் வந்து போட்டோம், நாங்க என்ன பண்ண சொன்னாங்க, கொடுத்த வாக்கு காபீர்களுக்காக இருந்தால் என்ன பின்பற்றுபவன் வாக்கை மீறாதவனாக இருக்க வேண்டும், நீங்க ரெண்டு பேரும் உடனே போங்க, உங்களுக்கு பதிரில் கலந்த நன்மையை அல்லாஹ் தருவாங்க, எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய போதும், நீங்க அங்க போற என்று சொல்லி என்னோட வந்து யுத்தம் செய்தத்தை அபூஜஹிலும் காபீர்களும் கண்டா எங்கட மார்க்கத்தை கேவலமா நினைச்சிருவாங்க, அதனால நீங்க போயிருங்க. சுபஹானம், காபிர்களுக்கு கொடுத்த வாக்கு ரைட், அவங்க ரெண்டு பேரும் அப்படி போயிடுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அந்த பத்ருகலத்தில் நடக்குது, எல்லாம் முடிஞ்சு யுத்தம் முடியுது. யுத்தம் முடிந்ததற்கு பின்னால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பழக்கம் இருந்தது, அந்த நாள் அந்த இடத்துல மூணு நாள் தங்குவாங்க. ஒரு இடத்துல யுத்தம் முடிஞ்சு வெற்றி கொண்டால் அந்த இடத்துல மூணு நாள் தங்குவாங்க. இப்ப இந்த நேரத்துல ஒரு சின்ன சிக்கல், எங்கட சமூகம் இதிலிருந்து தப்புறதுதான் கஷ்டம், எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல வேலையை ஆரம்பிப்பாங்க, அதுக்கு பின்னால எல்லாருக்குள்ளேயும் ஒரு வகையான பிளவுகள் பிரச்சனைகள் சும்மவர். இதுக்கு பத்ருகலம் ஆரம்பம் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம் சூரத்துல் அன்ஃபால், அந்த அன்ஃபால்ல அந்த ஆரம்ப ஆயத்து அல்லாஹ் என்ன செய்து, பத்ரு யுத்தம் நடந்து முடிஞ்ச உடனே இறக்கப்பட்ட ஆயத்து. எந்த சந்தர்ப்பத்தில் இறங்கிச்சு தெரியுமா, யுத்தம் நடந்தோடனே அந்த யுத்தத்துல பங்கு பற்றியவர்கள் மூன்றாக பிரிந்தார்கள் சஹாபா. ஒரு கூட்டம் யுத்தம் செய்தது காபிர்கள் எதிரிகள் தலைதெறிக்க ஓடுகின்ற அளவுக்கு அவர்கள் யுத்தம் செய்தார், போட்ட போட்ட சாமான போட்ட போட்ட மாதிரி போட்டுட்டு ஓடினா. அப்ப யுத்தம் செஞ்சாங்க ஒரு சைடு, இன்னமொரு சைடு என்ன செஞ்சாங்க, அவங்க போட்டுட்டு ஓட்டுறது பெட்ஷீட்டு அவங்களோட வால் அவங்களோட ஒட்டகம் அவங்களோட குதிரை அதெல்லாம் பிடிச்சி 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 ஒரு இடத்துல சேர்த்தான். மூணாவது சாரால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூடாரத்துக்கு சுத்தி இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனஹீனமாக இருக்கின்ற பொழுது எவனாவது வந்து அவர்களுடைய உயிருக்கு உலை வைத்து விடக் கூடாது என்பதில் நுணுக்கமாக இருந்தார். இப்ப எல்லாம் முடிஞ்சு எத்தருக்கு ஒத்தர் சந்திக்கிற நேரம் இந்த பொருட்கள் எடுத்தவங்க, இது ஏண்ட இது யுத்தம் செஞ்சவங்க சொல்றாங்க, என்னப்பா நீங்க பேசு, நீங்க பிறக்கிறதுக்கு யாரு காரணம், உங்களுக்கு பிறக்கிறதுக்கு வழி வச்சது நாங்க தானே, அப்ப நீங்க மட்டும் எடுத்துக்கொண்டா என்ன. மூணாவது சாரார், இந்த சாமானோ வெற்றதோ அல்ல, நபியை பாதுகாக்கிறதுதான் முக்கியம், அந்த டியூட்டியை தான் நாங்க செஞ்சிக்கிறோம், அதனால எங்களுக்கு தான் அதுல முன்னுரிமை என்று சொல்லி சின்ன பிளவு ஆரம்பிக்கப்பார். உடனே குர்ஆன் ஆயத்து வருது, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிட்டு பாக்குறாங்க, இப்படி போகுது, யஸ்அலூனகானில் அன்ஃபால், யுத்தகலத்துல கிடைச்ச பொருள்கள் என்ன, அதை எப்படி பண்றது என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்களா, குலில் அன்ஃபாலு லில்லாஹி வர் ரசூல், யுத்தம் செஞ்சவங்களுக்கோ புறக்கினவங்களுக்கோ உங்களை பாதுகாத்தவங்களுக்கோ யாருக்கும் இல்ல, நீங்க என்ன என்ன செஞ்சீங்க, நீ மலக்குமார்கள் அனுப்பி நாங்க உதவி செஞ்சிருக்கிறோம், அதனால நபியே நீங்க சொல்லுங்க, எவருக்கும் இல்ல, அது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் சொந்த. முதலாவது அட்வைஸ், தக்குவாவை கடைபிடிச்சு கொள்ளும், அல்லாஹ் பயப்படுங்க. இரண்டாவது வாசனை ஊதாத்த பைரிக்கும், ஒற்றுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், ஒழுங்காக முதலாவது ஒழுங்கு மரியாதையை படிங்க, பிளவு வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், சமூகத்தில் ஒரு நனவு செய்யறேன் எல்லாம் சேர்ந்து செய்யுங்க, நீ வானம் நான் செய்யறேன், நான் வானம் நீ செய்யறேன், நான் தான் செய்யும் நீ செய்யப்படாது, நீ போர் ஓண்ட பேர் போக கூடாது, எந்த பேர் தான் போகணும், ஒழுங்கு மரியாதையா நடந்து கொள்ளும், தக்குவாவை கடைபிடிச்சு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்க, இன் குந்தும் முஃமினீன், உண்மையான மூமின்களாக இருந்தால்,
ஒரு பயங்கரமான ஆயத்து, அதோட தப்பிச்சு அவங்க அதுகளை பிரிச்சு பிரமைப்பை கொடுத்து எல்லாம் முடிஞ்சு மூணு நாள் அங்க தங்குறாங்க. தங்கிவிட்டு இப்ப யுத்த காலத்துல பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் என்ன, எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டாங்க காபீர்கள்ல, 24 தலைவர்கள் உட்பட 70 பேர் கொல்லப்பட்டான், 70 பேர் கைதியாக பிடிபட்டான், 70 பேர் கைதியாக பிடிபட்டு வரிசையா நிப்பாட்டிக்கு 70 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த 24 தலைவர்கள் அபூஜஹீல், உத்பா, ஷைபா போன்ற பெரிய பெரிய வலீது போன்ற அந்த காபிர்கள் தலைவர்களை எடுத்து ஒரு நாற்றமான கிணத்துல போட சொன்னாங்க. அதுல போட்டு மண்ணை போட்டு மூடியாச்சு. முஸ்லிம்கள்ல 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டார், அதுல 8 பேர் அன்சாரிகள், 6 பேர் முஹாஜிர்கள். அவர்கள் அழகான முறையில வரிசையாக அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். எல்லாம் முடிஞ்சு மூணு நாள் கழிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் ரெடியாவிட்டு அப்படியே போனாங்க. அந்த காபிர்கள் போட்டு புதைக்கப்பட்ட அந்த தூணாற்றமான கிணத்துக்கு பக்கத்துல போனா என்னமோ ஏதோ தெரியாது. இந்த சஹாபாக்களும் பின்னால போறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த கபுராளிகள் 24 பேருடைய பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க. அபூ ஜஹீலே, உத்துபாவே, ஷைபாவே, வலீதே, உமையத் இப்னு கலப், எல்லாரையும் கூப்பிடக்குள்ள உமர் ரலியல்லாஹு பார்த்து பண்ணிக்க மாட்டான். இந்த மாதிரி நடந்த கேட்டா யாரசுல்லா உயிரற்ற ஜனங்களோடு என்ன பேசுறீங்களான்னு கேட்டான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன பேசினாங்க தெரியுமா, எல்லாத்தையும் பேரை கேட்டு எனக்கு அல்லாஹ் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான். அது என்ன வாக்குறுதி, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னேனே அது நடந்துருச்சு, உங்களுக்கும் அல்லாஹ் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றிப்பான் நான் நினைக்கிறேன். இப்ப நினைக்கிறா அதே முகம்மதை பின்பற்ற முடிந்து, முகம்மதை பின்பற்றி இருந்தால் தப்பி இருப்போமே நினைக்கிறா, இப்ப நீங்க டூ லேட் என்று சொல்ற மாதிரி அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின உடனேதான் உமர் ரலியல்லாஹு கேட்கிறேன், யார் சொல்ல, யாரோட பேசுறீங்க, புகாரியில வருகிறது, கதாதார் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. அந்த நபியுடைய பேச்சை கேட்கறதுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை கேட்க அல்லாஹ் மௌத்தா போனவர்களை உசுர திரும்ப கொடுத்து அவர்களை கேட்க வைத்தார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட கேள்விக்கு, உமரே நான் பேசுறது ஹயாத்தோடு இருக்கிற உங்களுக்கு கேட்குதோ இல்லையோ தெரியாது, சத்தியமா உங்களை விட தெளிவா கிளியரா அவர்களுக்கு கேட்கும் என்றான். சுபஹானம், அதான் மௌத்தா போன அடக்கிட்டு வார நேரம் வர்றவங்களுடைய செருப்பு சத்தத்தையும் அந்த கபுராளி கேட்பாரு. ஹதீஸ்லவா அவரது வாழ்க்கை முடியல, அவர் இடம் மாறி இருக்கிறார், வேறொரு உலகத்துக்கு போய்கிற அவ்வளவு சார். எல்லாம் முடிச்சிட்டு அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சஹாபி, ஜைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் ஒரு சஹாபி பேரை மறந்துட்டேன், அவசரமா மதீனா பெண்கள் பதறிக்கொண்டிருப்பாங்க. போடவங்களுக்கு என்ன நடந்துச்சோ தெரியாது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பதட்டமாய், எவ்வளவு பெரிய திண்டாட்டமாயிரு, அவசரமா எங்களை வெற்றி செய்தி அவர்களுக்கு கொண்டு போங்க. சுபஹானல்லாஹ், இந்த நேரத்தில் இந்த கைதியானாக்கள் என்ன செய்யறது, ஒவ்வொருத்தரும் பேபேன்னு முடிச்சு கொண்டிருக்கிறான். கேட்டு திண்ட பருப்பு ஏண்டா வந்தோ அரவாசி பேர் சார், இந்த 70 பேரும் அபூபக்கர் அலி தான் சொன்னாங்க, யார சூழல்லா இல்ல, இனி குடும்பத்தாக்கள் தானே, எங்களோட சாத்த பெரியமான மக்கள் தானே, பாவம், நான் ஒரு வேலை பண்ணுவோம், இந்த வசதிக்கேத்த மாதிரி அந்தந்த அந்தஸ்துக்கு ஒரு என்னமாவது ஒரு தெண்ட பணம் எடுத்துட்டு எங்களுக்கு எதிராக வந்தேன் என்று சொல்லி வாழ்க்கையில மறக்காம வைக்கிற அளவுக்கு ஒரு தெண்டம் எடுத்துட்டு நாங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணுவோம்ல. உமர் அலிதான்னு சொன்னா, இது என்ன யார சொல்ல, எனக்கு அந்த ஐடியாவில் உடன்பாடே, செஞ்ச வேலை இதுக்கு புறவனும் தலை தூக்காம இருக்கணும்டா. அலி ரலியல்லாஹு அன்ஹு தம்பி வந்தான், அபு தாலிபிட மகன் அகீல், அந்த நேரம் அவர் காபிர்களோட எங்களுக்கு எதிராக வந்திருக்கிற இந்த அகீல அலி கிட்ட கொடு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு டிசிஷன் பார், இந்த அகீல அலி கிட்ட கொடு, அவரே கழுத்தை வெட்டிரு. ரசூலுல்லாஹ் சாட்சி அப்பாஸ் ரலியல்லாஹு இவர ஒரு அன்சாரி சஹாபி, அவரும் அந்த நேரம் குஃபார்களோடு, சில விஷயங்கள் கேட்கிற நேரமே ஆச்சரியமாய், நபீட சாட்சி அப்பாஸ் அவங்க சத்தம் போட்டா 2 மைலு கேட்கும், அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பவன், ஒரு சின்ன சஹாபி அவரை பிடிச்சு கொள்ளுவார், யார சொல்லா இவரை நான் தான் பிடிச்சேன், இந்த தலையில ஒரு தட்டு பிடிச்சாரா பிடிச்சு, யார சொல்லா கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு குதிரையில தலையில முடியில்லாத ஒரு அழகான வாட்ட சாட்டமான ஆள் தான் என்ன பிடிச்சாரு, இவரு இல்ல யார சொல்ல, நான் தான் சல்லல்லாஹு சிரிச்சுட்டு சொன்னாங்க, இல்ல மலக்குமார் அனுப்பி எல்லாம் அவர் பிடிச்சு உன கையில தந்திக்கிறான் இனியும் சொல்லி அவரை சமாளிச்சு அப்பா சொல்ல உமர் அலி சொன்னா, இந்த கனமான எனக்கிட்ட தான் இவர் என்ன பெரிய பாட் போட்டா, அந்த ஹதீஸ் எங்கட பார்த்ததுல நான் சொல்றேன், பெரிய அந்தஸ்தில் இவங்க இருந்தவங்க, பெரிய தலைமைத்துவத்துல இருந்தவங்க வந்திக்கிறான், கொஞ்சம் மிஸ் ஆகுன இவங்க வச்சு எங்களை பேசிக்கொண்டு நிந்திப்பாங்களா யாரும், சரிதானே, நாங்க மட்டுமே கையில சிக்கிருந்தா இப்படி வச்சு என்ன பண்றேன்னு யார சொல்லா, நீங்க இறக்க முடியல நபி ரஹமத்துல்லில் ஆலமீன், நீங்க பேசுறவ ஒரு நாளை வெளியில பேசிக்க வெட்டொண்டு துண்டுறேன். அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு ஆலோசனை எடுத்தான், எடுத்து அவரவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி செல்வங்களை எடுத்துக்கொண்டு ரிலீஸ் பண்ற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மகள் ஜைனப் ரலியல்லாஹு அவர்களுடைய கணவன் ரசூலுல்லாஹ் மருமகள் அவங்களும் வந்தீங்க. இவருக்கு பணம் கொடுக்கறது கையில் பணம் இல்லை, எப்படி கட்ட முண்டுபார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமா மருமகன் வந்து மாட்டிக்கிறாரு, எல்லாருக்கும் ஒரே நீதி, இவர்கிட்ட கையில் பணம் இல்லை. இப்போ மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நெக்லஸை கொடுத்து அனுப்புகிறாங்க, இதை எடுத்துக்கொண்டு வாப்பா என்னை மாப்பிள்ளைய விட்டுருங்க. இந்த நேரம் காஃபியில் கல்யாணம் முடிக்கலாம், பிரச்சனை இல்லை, ஹராம்ன்ற ஆயத்து இன்னும் வந்தில்லை. அந்த நெக்லஸை பார்த்தோன்னே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளோட கண்கள் கலங்கிச்சு, கண்கள் கலங்கிச்சு. இதை மனித உணர்வுன்னு சொல்லுவோம். என்னண்டா அது? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாட கழுத்தில் இந்த மாலை, அது அப்படியே அவங்க மூத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கொடுத்திருந்தாங்க. அதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இது ஹதீஜாவுடைய கழுத்தில் இந்த மாலை. சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து, யார சொல்லா, இது உங்களோட மகள்கிட்ட ஈக்கட். இந்த நாட்கள் நீங்க பார்ப்பீங்க பழத்தை விற்க விடமாட்டான், உம்மை வாப்பா வாழ்ற வீடு அதை அவங்க ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் விற்க விட. இது மனித உணர்வில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மனைவியை நினைச்சி அழுதான். சரி, சப்ஜெக்ட் வேறு எல்லாம் முடிஞ்சு அவர்களை ஃப்ரீயாக ரிலீஸாக விட்டாங்க, மற்ற எல்லாத்தையும் அப்படி விட்டு அதில் எழுத படிக்க தெரிந்த பணம் கொடுக்க வசதி இல்லாதவர்களை பிடிச்சி மதீனாவில் உள்ள சிறுவர்களை எழுத படிக்க கற்றுக்கொள்ளுமாறு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை கொடுத்தார்கள். இன்றைக்கும் அது சரித்திர ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாற்று மதத்தினர்கள் கூட அந்த செய்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எழுதவும் இல்லை படிக்கவும் இல்லை வாசிக்கவும் தெரியாத என்று இருந்தாலும் கூட, நீங்கள் அன்று விடுதலை கொடுத்தது அவர்களுக்கல்ல அறிவு உலகிற்கு என்று எழுதுறாங்க. அந்த டேலண்ட்டுக்கு அந்த மதிப்பு, படித்தவர்களை மதித்தாங்க அந்த கட்டத்தில் கூட. எதிராக யுத்தம் செய்ய வந்தாலும் பரவாயில்லை, ஒரு கல்விமானை மதிக்க சொன்னாங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லாம் முடிஞ்சு மதீனாவுக்கு போன அந்த வருஷம்தான் ஹிஜ்ரி 2 நோன்பு பெருநாள் எங்களுக்கு சுன்னத்தாக்கப்பட்டுச்சு, ஜகாத்துல் ஃபித்ர் சுன்னத்தாக்கப்பட்டுச்சு. நிறைய செல்வம் கிடைச்சிச்சு, நிறைய பொக்கிஷங்கள் செல்வங்கள் காபிர்களுடைய ஒட்டகங்கள் கனிமத்துகள் எல்லாம் கிடைச்சு. ஜகாத்தும் அந்த வருஷம்தான் விதியாக்கப்பட்டுச்சு. 2% கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்தால் ஏழைகளுக்கும் நிறைய அதுல லாபம் கிடைத்தது. அந்த பெருநாள் இருக்கிறதே சுபஹானல்லாஹ், அந்த பெருநாள் இருக்கிறதே சுபஹானல்லாஹ். அதுலதான் தக்பீர் முழக்கத்தோடு சஹாபாக்கள் அன்றைய அந்த பெருநாள்ல தான் சுதந்திர பறவைகளாக நிம்மதி பெருமூச்சு விட்டவர்களாக, இதுக்கு பின்னால் இந்த காபீர்கள் எங்களை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க என்ற சிந்தனையோட, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு புகழ்ந்தாங்க. எல்லா புகழும் எங்களுக்கு அல்ல, அல்லாஹ்வுடைய உதவிதான். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு ஸதக வஅதஹு வநஸர அப்தஹு வஅஸ்ஸ ஜுந்தஹு வஹதமல் அஹ்சாப வஹ்தஹு. என்ன சொல்றாங்க, என்ன சொன்னாங்க தக்பீர், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு, வணக்கத்திற்குரிய நான் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், ஸதக வஅதஹு அவன் கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தினான், வனஸர அபுதஹு அவனுடைய அடியார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் உதவி செய்தான், வஹதமல் அஹ்சாப வஹ்தஹு அங்கு தோல்வி கண்ட அத்துணை பேரும் எங்கட கெட்டித்தனம் அல்ல, அவன் தனித்து நின்று அவர்களுக்கு தோல்வியை கொடுத்து நபியை கண்ணியப்படுத்தினான் என்ற அந்த தக்பீர் முழக்கத்தோடு ஆரவாரத்தோடு பெருநாள் தொழுகைக்காக அந்த ஈதுகாவை நோக்கி வந்தார்கள். அந்த பெருநாள் கொண்டாடுற காத்திருக்கிறதே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இப்படித்தான் இந்த பத்ர் யுத்தம் நடந்து உயிரப்பணயம் வச்சு ஈடுபட்ட அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆக பெரிய சர்டிபிகேட் என்ன தெரியுமா? இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சாதாரணாக்கள் அல்ல பத்ர் சஹாபாக்கள், அந்த நேரத்தில் இருக்கிற சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய ஒரு பொறுமதி என்னது, இதுக்கு பின்னால உலகத்துல வாழும் மட்டும் நீங்க என்ன வேணுண்டாலும் செய்யுங்க, நீங்க வேண்டிய செயலை செய்யுங்க, உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிருச்சு. இல்ல, 10 மக்கா நடக்கிற நேரம் 10,000 சஹாபாக்களுடைய ரசூலுல்லாஹ் மக்காவை அட்டாக் பண்ண போறாங்க, கைப்பற்ற போறாங்க. ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு, ரகசியமா நபியுடைய இந்த முடிவை, சுபஹானல்லாஹ், பெரிய ஒரு துரோக செயல் தானே, நபியுடைய இந்த முடிவை மக்காவாசிகளுக்கு எழுத்து மூலம் அனுப்பினார். அனுப்பினா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சந்தேகம் வந்துச்சு, கொஞ்சம் அப்படி போற நேரம் ஒரு அடிமை ஒரு குதிரையில போறாரு, குடிச்சாங்க. எங்க போறா, யாரு அனுப்பின, என்ன ஏதுன்னு கேட்கறேன். அவர்கிட்ட செக் பண்ணி பாக்குறாங்க, ஒன்றும் இல்ல. கடைசா தண்ணி குடிக்கிற பூஜாவை எடுத்து பாக்குறாங்க, இல்ல தண்ணி இல்ல உள்ளுக்கு சரசர என்ன ஆடுதை எடுத்து பார்த்த ஒரு காகிதம் அதை பிரிச்சு பார்த்தா, இந்த சஹாபி செய்தி அனுப்பிக்கிறாங்க, முகம்மது 10,000 பேருடைய வர்றாங்க, கவனமாக இருந்து கொள்ளும். சுபகானம் கொண்டு வந்து அலி ரலியல்லாஹு குடுத்தத்தோட உமர் ரலியல்லாஹு வாளை தூக்கிட்டு பாந்தாங்க. அந்த சஹாபி துரோகி, உடுக்க யார சொல்ல வெட்டி போடுறோம். உமர் ரலியல்லாஹு கண்ட்ரோல் பண்ணினார். கேட்டாங்க, ஏவாப்பா இப்படி செஞ்சீங்க? ரசூலுல்லா எங்களோட குடும்பம் வைக்கிறது, எங்க ரத்த உறவுகள் வைக்கிறது, நாங்க போயிட்டு எங்களோட தோழர்கள் போற ஆக்ரோஷத்துல ஆவேசத்துல எல்லாரையும் தட தட தடன்னு வெட்டி சாத்திட்டாங்க. அவங்க ஈமான் இல்லாம போயிடுவாங்க. யாருக்கும் சான்ஸ் ஒன்று கொடுத்து எங்கேயாவது போய் தப்பிக்கொள்ளட்டும் என்று சொல்லித்தான் நான் இந்த சப்ஜெக்டை போட்டேன். பிறகு சரி அவங்க இஸ்லாத்துக்கு வரலாமே, இந்த மன்னித்திருங்க நாயகமே. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தான், யார சூலல்லா ஆளுக்கு எதிராக எந்த எக்ஷனும் எடுக்க இயலாது, அவர் பத்ரு சஹாபி. புகாரியில் வருது அறிவார், ஒன்று செய்யலாம். சுபஹானம், மலக்குமார்களில் ஆக சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? அந்த பதிலுக்காக வேண்டி 5,000 பேர் இறக்கப்பட்டார்களே, அவர்கள் தான் மலக்குமார்களிலும் ஆக சிறந்தவர். அந்த அளவு ஒரு புனிதமான உயிரை பணையம் வச்சு நடத்திய போராட்டத்தில் தான் இன்றைக்கு நான் முஸ்லீம் ஆயிருந்த உங்களுக்கு முன்னால் பேசுகிறேன். நாங்கள் எல்லாம் தராவி தொழுது முஸ்லீம்களாக இருக்கிறோம். அந்த பதில் சஹாபாக்களுக்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் செலவழித்த ஒவ்வொரு வினாடியும் பொறுமதியானது. அல்லாஹுக்கு விருப்பமானவர்களை நாம் விரும்புவது, அதுக்கும் ஒரு அலாவியான ஒரு முகப்பத்தை, ஒரு அலாதியான ஒரு மஹப்பத், கனிமான சகோதரர்களே. எனவே அந்த பத்ரு சஹாபாக்கள் செய்த தியாகத்தை அல்லாஹ் அங்கீகரித்தருள வேண்டும். பத்ரு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வாக்குறுதி அளித்த எல்லா வகையான கூலிகளையும் கொடுக்க வேண்டும். நாங்களும் இந்த தீனுக்காக வேண்டி, இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எங்களால் முடியுமான தியாகங்களை செய்து எங்களாலும் இந்த கலிமா உலகத்திலே மேலோங்குவதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் தேவைப்படுமோ, தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களால் முடியுமான உதவிகளை கொடுத்து இந்த தீனை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.